கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி வந்திருக்கிற வேளையில சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தருடைய பாடுகள் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாகவே பல காரியங்களின் மூலம் தியானித்திருக்கிறோம். அதே பாடுகள் அப்பொழுது சீஷர்களுக்கு இருந்துட்ட பாடுகள் எல்லாவற்றையும் கூட கடந்த நாட்கள நாம தியானித்திருக்கிறோம். அதே பாடுகள்ல நமக்கும் பங்கு இருக்கு. இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கிற நம் எல்லோரும் அந்த பாடுகளின் மத்தியில கண்டிப்பா கர்த்தர் இயேசுவுக்குள்ளும் அப்போஸ்தலர்களுக்குள்ளும் சுவிசேஷ யுக சபை முழுவதும் இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளும் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்கங்களாகிய நமக்குள்ளும் இருக்க வேண்டிய தேவ சமாதானம் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த தேவ சமாதானம் குறித்து இன்றைய தினத்துல நாம் சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். The peace of God, தேவ சமாதானம். இது ஆதார வசனமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:7 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் தியானிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ ஒவ்வொரு கூடுகையின் முடிவிலையோ விசேஷமான ஆராதனையின் முடிவிலையோ நம்முடைய சகோதரர்கள் சபையார் எல்லோர் மேலும் தேவன் அருளும்படி வேண்டிக் கொள்கிற கடைசி வார்த்தை. சோ அந்த வார்த்தையில என்ன ஒரு விண்ணப்பம் நாம் வைக்கிறோம் அப்படின்னா, தேவ சமாதானம், எப்பேற்பட்ட சமாதானம் அது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் சிந்தைகளுக்குள்ளாக வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு சமயமும் பயன்படுத்தினாலும் அதனுடைய ஆழம் வந்து என்ன என்று நாம் இன்னைக்கு பார்க்கணும். தேவனுடைய சமாதானம் அது எப்படி நாம் புரிந்து கொள்ளுவது? தேவனிடத்தில் இருக்கிற சமாதானம், தேவனிடத்தில் குடிக்கொண்டிருக்கிற சமாதானம், தேவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற அவருடைய சமாதானம். அந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாம ஒரு சின்ன விளக்கம் அங்க கொடுக்கணும். அது சமாதானம் என்றால் நாம் என்ன சொல்லலாம் சகோதர சகோதரிகள்? அது ஒரு நிலை, மனது தங்கி இருக்கும் ஒரு நிலை. எப்படிப்பட்ட நிலை? ரொம்ப அமைதலான நிலை, ஒரு சலனமற்ற நிலை, ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு நிலை, எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு நிலை. சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் நாம் சொன்னா, ஒரு அமைதலான நிலை, எந்த சலனமும் மற்ற நிலை, எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலை, அப்படிப்பட்ட சமாதானம் தான் அந்த வசனம் சொல்லுது. நம்ம தேவன் உடையவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகள், உண்மைதான். சோ தேவன் எப்பேற்பட்ட சமாதானம் கொண்டவராக இருக்கிறார்னா, அவர் எப்போதும் எந்த விஷயத்தினாலையும் தன்னை சுற்றி நடக்கிற எந்த காரியங்களினாலையும் தன்னோடு இசைந்திராமல் தனக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த விஷயத்தினாலையும் ஒருபோதும் அவர் வந்துட்டு அமைதியை இழக்கிறது கிடையாது, அவரு பதட்டப்படுவது கிடையாது, அவரு ஒருபோதுமே குழப்பம் அடைகிறவரா அங்க இல்ல. அது மாத்திரமில்ல, அவருடைய பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவைகள் அவரை ஒருபோதும் வந்துட்டு கவலைக்குள்ளாக்குவது அங்க கிடையாது, யோசனைக்குள்ளாக்குவது அங்க கிடையாது, அவர் ஸ்தம்பிக்கணுங்கிற ஒரு காரணமே அங்க இல்ல. சோ அப்பேற்பட்ட ஒரு சமாதானம் தான் நம்முடைய தேவன் அங்க பெற்றிருக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் தான் அங்க இருக்குது. சோ தேவ சமாதானம், அது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, அல்லது தேவனிடத்தில் குடிக்கொண்டிருக்கிற சமாதானம், அல்லது தேவன் நிலைத்திருக்கிற சமாதானம், அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அந்த சமாதானம் தான் நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை அலக்கடவுது என்ற அந்த வசனம் அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்ற. அதுதான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கூடுகையில வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நமக்கு இந்த உலகத்துல உள்ள போராட்டங்களை சந்திப்பதற்காக இங்க இருந்து கிளம்பும் பொழுது நம்ம தேவன் இடத்துல கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த கடைசி விஷயம், உங்களுடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களை எங்கள் சிந்தைகளை நாங்கள் போகிற இந்த உலகத்துக்குள்ள பார்த்துக்கொள்ளணும். சோ அப்போ என்ன தேவனுடைய சமாதானம், தேவன் எப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவரா இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சமாதானம் அவருடைய சமாதானம், புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகள். அதுதான் நாம இங்க பாக்குறோம். அவர் எப்பேற்பட்ட சமாதானம் உள்ளவரா இருக்கிறார்னா, இப்ப நாம சொன்ன பாத்தீங்களா, அவருடைய பறந்து விரைஞ்ச பிரபஞ்சத்துல எவ்வளவோ தேவைகள் இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதனால எல்லாம் அவர் ஒருபோதும் பாதிப்புக்குள்ளாகிறது கிடையாது, அவர் ஒருபோதும் சோர்ந்து போயிடுறது கிடையாது, ஒருபோதும் தன்னுடைய அமைதியான அந்த நிலையை அவர் விட்டுடுறது கிடையாது. எப்போதுமே ஒரு சலனமற்ற அமைதலான எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு ஒரு நிலைமையில அவர் அங்க இருக்கிறார். அந்த தேவ சமாதானம் சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கொஞ்சமா நாம அங்க பார்க்க போறோம். ஆனா தேவனுக்குள்ள அந்த சமாதானம் எப்படி வந்துச்சு, இல்லாட்டி அவருக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்துக்கான காரணம் என்ன, த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் பீஸ், அவருடைய சமாதானத்துக்கான காரணம் என்ன? ஏன்னா சில விஷயங்கள் இருக்கு, சிலர் தேவனுடைய சமாதானம் என்று சொல்லும் பொழுது தேவனை பற்றி தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கும் போது அவருடைய சமாதானத்தை பற்றி கூட தவறாகவே புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது அவருடைய சமாதானம் சகோதர சகோதரிகளே அவரை அவருடைய பிரபஞ்சத்துல எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கறதுனால உருவாயிட்ட சமாதானம் கிடையாது. ஏன்னா அவருடைய பிரபஞ்சத்துல பிரச்சனையே இல்லாம இல்லவே இல்லை, பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்ப பிரச்சனைகளே இல்லை அதனால அவருக்கு அந்த சமாதானம் அப்படி நாம அங்க சொல்ல முடியாது. அதே போல வேற என்ன நாம சொல்லலாம், ஒருவேளை எது நடந்துட்டாலும் எது நேர்ந்துட்டாலும் அதையெல்லாம் பற்றி தேவன் இருதயத்துக்குள்ள ஆழமா கொண்டு போறதில்ல, அதையெல்லாம் பற்றி அவர் உணர்வு பூர்வமா அவைகளை அவர் சந்திக்கிறது கிடையாது. தேவன் அந்த விஷயங்கள் எதுவுமே சும்மா தன்னை பாதிக்காம இருக்கிறதுக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு தேவன் அப்படின்னா எப்படின்னா என்ன சொல்றதுன்னா, எந்த உணர்ச்சிக்கும் அவர் உட்பட மாட்டாரு. ஏன்னா அவரு உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருக்கு எந்த உணர்வுகளும் இல்ல, அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கிறனால அவருடைய பிரபஞ்சத்துல எது நடந்துட்டாலும் அது அவரை எந்த ஒரு விதத்திலையும் அவருடைய உணர்ச்சிகளை பாதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் போது அவருக்கு இந்த சமாதானம் இருக்கதா செய்யும். ஒருவேளை அப்படி நினைச்சோம்னா அது கூட அங்க இல்ல சகோதர சகோதரி. அவருடைய பிரபஞ்சத்துல அவருக்கு விரோதமா அவருக்கு முரண்பாடா காரியங்கள் நடப்பதே இல்லை, அதனால் அந்த சமாதானம் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லது அப்படியே நடந்துட்டாலும் அதையெல்லாம் அவர் உணர்வுபூர்வமா சந்திக்கிறவரோ எதிர்கொள்ளுகிறவரோ கிடையாது, அவர் உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால அந்த சமாதானம் அப்படி கூட சொல்ல முடியாது. மாறாக அவருடைய சமாதானம் எதனால வந்திருக்குன்னா, அவருக்குள் இருக்கிற பரிபூர்ணமான அந்த குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்களை அவர் ஒரே விகிதத்துல பெற்றிடுகிற தன்மை, அந்த குணலட்சணங்களை ஒரே விகிதத்துல பெற்றிடுகிற அந்த தன்மையில அவர் தன்னை சூழ்ந்து நடக்கிற சகல காரியங்களுக்கு மேலேயும் அவர் தான் மாஸ்டர் அப்படின்னா, அவருடைய அவரை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்குள்ள நிறைந்திருக்கிற பூரணமான அந்த குணலட்சணங்கள்னால அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் ஒரு மகா வல்லமை படைச்ச ஒரு தேவன். சோ அவருக்குள்ள இருக்குது நிரம்பின பூரணமான சம நிலையில இருக்கக்கூடிய குணலட்சணங்கள், அதுவே அவருடைய அந்த சமாதானத்துக்கான அந்த காரணம் சகோதர சகோதரிகள். சில சமயங்கள்ல தேவ சமாதானத்தை நாம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் உலகத்துல கூட நாம பார்க்கலாம், சரித்திரத்துல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், சிலர் வினோதமான மனுஷங்க, வினோதமான சூழ்நிலையின் மத்தியில ரொம்ப சாந்தமா இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சரித்திரம் போய் பார்த்தோம்னா நெப்போலியன் போனபார்ட் பெரிய ஒரு தளபதி, அவர் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவருடைய வாழ்ந்த நாட்கள்ல அவர் எந்த மாதிரியான போர் முனையில இருந்துட்டாலும், எவ்வளவு பெரிய விரோதிகள் அவர் சூழ்ந்திருந்துட்டாலும், அவரை பத்தி நாம படிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த நிலைமையிலுமே அவர் தன்னிலை இழந்தது கிடையாது. ரொம்ப ஒரு ஒரு அமைதலான நிலையில் இருந்துட்டு இனிமேல் வர காரியங்களை எதிர்கொள்வது அவருடைய ஒரு விசேஷித்த திறன். அல்லது சில உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ல சகோதரர் ரசல் குறிப்பிடும் பொழுது அவருடைய காலத்துல வாழ்ந்துட்ட சில பெரிய தேசத்தின் தலைவர்களை பற்றி பேசுறார். கிளாட்ஸ்டோன், வில்லியம் கிளாட்ஸ்டோன், அவர் யாருன்னா கிட்டத்தட்ட பிரதர் ரசலுடைய காலத்திலேயே இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், 4 முறை பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். பெரிய விஷயம் இல்லையா? சோ அவரு கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு லீடர். எந்த ஒரு தேசத்தில் எந்த விதமான பிரச்சனை அரசியல் சூழ்நிலை வந்த போதிலும் கூட அவருக்குள்ள ஒரு ஒரு அமைதல் அங்க இருக்கும். அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாது, எந்த தலைவர்களும் இருக்க முடியாது. 4 முறை பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார்னா பாருங்க. சோ அது பிரதர் ரசல் குறிப்பிடுறாங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர்கிட்ட கூட இருந்திருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு உதமான ஒரு நிலை. அதே போல இன்னும் சில விஷயங்கள் நாம் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூட நாம் சொல்லலாம். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடுது, சும்மா மண்டையெல்லாம் அந்த மண்டையோடெல்லாம் நொறுங்கி போயிடுது ஒரு 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 பேஷண்ட்டுக்கு. அவர் ஐசியூல கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க. அவருடைய உற்றார் உறவினர்கள், அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பேஷண்ட்னுடைய நிலைமை, இந்த நிமிஷம் வேணா உயிர் டக்குன்னு பிரிஞ்சிடலாம். ஒருவேளை முழுவதும் தலை முழுக பாதிக்கப்பட்டிருக்கும், புல் மண்டையோடெல்லாம் நொறுங்கி மூளைக்குள்ள போயிருந்திருக்கும், புல் பிளட் எல்லாம் உள்ள கிளாட் ஆயிருக்கும், உறவினர்கள் எல்லாம் சுற்றி அழுதுட்டு கத்திட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட கொண்டு வந்து விடுவாங்க. இப்ப அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற அதே பதற்றம், அதே பயம், அதே குழப்பம். ஒருவேளை அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருக்குள்ள இருந்துச்சுன்னா பேஷண்ட் உடனே செத்துருவார். அவ்வளோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில, பதட்டத்துக்கு மத்தியில, பரிதவிப்புக்கு மத்தியில, கலகத்துக்கு மத்தியில அவங்க ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும். இது எதுவுமே அவங்களை பாதிக்க அவங்க அனுமதிக்க கூடாது. டாக்டர்ஸ்னுடைய வேலை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எந்த சூழலையும் அவங்களுக்கு பாதிக்க விட மாட்டாங்க. அந்த பேஷண்ட கூட மனுஷனா பார்க்க மாட்டாங்க. அது இப்ப அவங்களுக்கு ஒரு டாஸ்க், அது அவங்களுக்கு மேல வந்துருக்கிற ஒரு பொறுப்பு. ஜஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் வந்து வைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அந்த பொருள்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில நரம்புகள் கட் ஆயிருக்குது, சில ஒரு திரவியம் பிளட் அவங்க மூளைக்குள்ள எல்லாம் போய் அப்படியே கிளாட் ஆயிருக்குது. இந்த மெட்டீரியல் எப்படி நம்ம கிளீன் பண்ணணும், இது எப்படி இதை செயல்படுத்தணும், இதுதான் இவங்களுடைய ஒரு நிலையா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறவர் அந்த டாக்டர்னுடைய சொந்த பொண்ணாகவோ பையனாவோ இருந்தா கூட, பொண்ணாகவோ பையனாகவோ பார்க்க கூடாதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஒரு பேஷண்ட எப்படித்தான் பாக்கணும்னா, ஒரு பேஷண்டா பாக்கணும், அவ்வளவுதான். ஓ இதாயிடுச்சா, இப்படியா விஷயம், சரி டீல் பண்ணலாம். வேற எந்த உணர்வுகளுக்கோ அவங்களை உள்ளாக கூடாது அந்த சமயத்தில். சோ இதெல்லாம் அழகாக சகோதரர் சொல்லும் பொழுது தேவனுடைய சமாதானம் என்ன, எப்படிப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் என்று முயற்சி செஞ்சா, அந்த முயற்சியில நமக்கு ஒரு சின்ன உதவிகள், சின்ன உதவிகள், ஒரு இதெல்லாம் ஒரு ஃபெயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ், சின்ன முன் உதாரணம். ஆனா பாரு, அதுவே நம்ம ரொம்ப ஆச்சரியம். நெப்போலியன், கிளாட்ஸ்டோன், பிஸ்மார்க், இல்லாட்டி யார் வேணா சொல்லிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லாம் எப்படி போட்ட மனுஷங்க, எந்த சூழல்லையுமே அவர்கள் தைரியமா இருந்திருக்கிறாங்க தான் பார்த்தோம். டாக்டர்ஸ் பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஒருவேளை அந்த கேரக்டர் இன்னைக்கு நம்ம வேற எங்கேயாவது யாருக்கிட்டயாவது பார்த்தா கூட ஆச்சரியப்படுறோம். இதெல்லாம் நம்ம பாக்குறோம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல முன் உதாரணங்கள், பட் ரொம்ப சின்ன. தேவனுடைய சமாதானம் பற்றி பேசும் பொழுது, அவருக்குள்ள இருக்கிற சமாதானத்தை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, அந்த முயற்சிக்கான ஒரு சின்ன உதவிகள், ஆனா உதவிகள், அதை நாம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்பேற்பட்ட தேவன், அவருக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம் நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய தன்னிலை மறக்கிறது கிடையாது, தன்னுடைய தன்னிலை விட்டுடுறது கிடையாது. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய நம்பிக்கை, தன் மேல இருக்கிற நம்பிக்கை அவர் ஒரு சொட்டு கூட இழந்து போக முடியாது. அப்படிப்பட்ட தன்னிலை மறவாத, தன்னிலை இழந்துடாத, தன் நம்பிக்கை இழந்துடாத அந்த தன்மை அவரை எப்படிப்பட்ட சூழலா இருந்துட்டாலும் சரி, சலனமற்ற, பாதிப்புக்கு உள்ளாகாத, ஒரு அமைதலான ஒரு மனநிலையில சமாதானத்துல அவர் இருப்பதற்கு அங்கு உதவி செய்வதை நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அதை அவருடைய சர்வ ஞானம் சர்வ வல்லமை நிறைவேற்றுவதற்கு உதவியா கூட இருப்பது நாம் அங்க பாக்குறோம். ஏன்னா அவருடைய அந்த என்ன சொல்லலாம், நாம சில இங்கிலீஷ் வார்த்தைகள் தமிழ்ல நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது. சோ அவருடைய அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அவருடைய அந்த என்ன சொல்லலாம்னா திறன், அந்த திறனுக்கு ஒரு எல்லை நம்ம கொடுக்கணும்னு வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அதாவது பாருங்க, அந்த அவருடைய அந்த ஞானம் நுண்ணறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா அது இட் ரீச்சஸ் டு த அட்மோஸ்ட் பவுன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி. சொல்ல முடியாது தமிழ், தமிழ் எனக்கு தெரியவே இல்லை அவ்வளவுதான். அதாவது ஒரு காரியங்களை எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், வேற மாதிரியும் செய்யலாம், மூணையும் கலந்து கூட செய்யலாம், மூணு இல்லாம வேற விதத்துல கூட செய்யலாம். பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கணக்கு எடுத்துட்டீங்கன்னா. சோ ஒரு காரியத்தை எப்படி அணுகலாம், எப்படி நிறைவேற்றலாம், எப்படி பார்க்கலாம், எப்படி செய்யலாம்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு காரியத்துக்கும் பல கோணங்கள் இருக்கும், பல வழிகள் இருக்கும், பல வாய்ப்புகள் இருக்கும். சில காரியங்களுக்கு கோடிக்கணக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. எப்படின்னு சொல்லலாம், அப்படி பண்ணலாம். இப்படி சொல்லிட்டோம்னா அவருடைய நுண்ணறிவு இதனுடைய உச்ச கட்டத்தையும் ஆளுகை செய்யற அளவுக்கு அங்க இருக்கு. சோ இந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி எல்லாம் ஒரு காரியம் நிறைவேறலாம் என்று வாய்ப்புகள் இருக்கிற அந்த அதனுடைய எல்லையை போய் அவருடைய நுண்ணறிவு டச் பண்ணும். அந்த அளவுக்கு அவருடைய நுண்ணறிவு இருக்குது. அதனால சகோதர சகோதரிகள் எல்லா காரியங்களுடைய காரணங்கள் காரியங்கள் காரண காரியங்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். த காஸ் இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது நடக்கிறதுக்கான என்ன காரணம், எல்லா காரியங்களுக்கு குறிச்ச காரண காரியங்கள் அவரால் அறிந்து கொள்ள முடியும், அவனால் அறிந்து கொள்ள முடியும். அதனால எந்த காரியத்தினுடைய விளைவுகளும் அவருக்கு நல்லாவே தெரியும். இது இப்படி நடந்துச்சுன்னா அது பின்னால் என்ன சம்பவிக்கும், அதனுடைய விளைவு என்ன, சகல காரண காரியங்களுடைய விளைவுகளும் அவர் அறிந்து கொண்டார். அவர் உணர்ந்து கொள்ளும் தன்மையில அவர் இருக்கிறவர் நம்ம தேவன். அதனாலதான் நம்ம வசனத்துல வாசனம் என்ன படிப்போம்னா அவருக்கு ஆதி முதல் அந்த மட்டும் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஏற்கனவே சம்பவிக்கிறதுக்கு முன்னாலே கஷ்டமான விஷயம் தான் இன்னைக்கு சமாதானம். அது என்ன என்று பார்க்கறதுக்கு நாம முயற்சி செய்யறோம். தேவன் நம்முடைய கர்த்தரான் இயேசு கிறிஸ்து இவங்கள் பற்றி நாம பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்க கிருபை நமக்கு ரொம்ப வேணும். ரொம்ப நம்மை அப்படியே அவங்கள் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து தான் பார்க்கணும். பாருங்க தேவனுடைய தன்மை என்று சொன்னா ஏதோ மாம்சத்துல நாம் அறிஞ்சு கொண்ட சில விஷயங்களை வச்சு சொல்லுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அவ்வளவுதான். அது சொல்லுகிறவர் ஒரு அளவுல சொல்ல முடியும், கேட்கிறவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா உன்னதமானவரை பத்தி பேசினு இருக்கோம், மகத்துவம் உள்ளவங்க பத்தி அங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா தேவன் இவ்வளோ பெரிய தன்மை உள்ளவராக அங்க இருக்கிறார். சகலத்தினுடைய எல்லை அவர் டச் பண்றார். அதனால எல்லா காரியங்களுடைய காரணம் அவருக்கு தெரியும். அதனால எல்லா விளைவுகளை பற்றியும் அவருக்கு அங்க நல்லாவே தெரியும். அதனால சகலமும் நடக்கிறதுக்கு முன்கூட்டி அவர் அங்க அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர் தான். அந்த சர்வ சிருஷ்டிகளையுமே அவர் அங்க பாதுகாத்துட்டு வருவதை பார்த்தோம். யுகா யுகங்கள் எவ்வளவு யுகங்கள் போயிடுக்கு தெரியாது நமக்கு இன்னும் வரைக்கும். ஆனா தேவன் இப்படிப்பட்ட தேவன் எல்லா சிருஷ்டிகளையும் சஸ்டைன் பண்ணி வச்சிருக்கிறார். நான் எல்லாவற்றையும் பாதுகாத்து அங்க பராமரித்துட்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, இனி வரப்போகிற யுகா யுகங்களுக்கும் அவரே தான் அந்த சர்வ சிருஷ்டிகளையும் பாதுகாக்குவதற்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவனால ஏன் செய்ய முடியும்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறத நம்ம முதல்ல அங்க புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப அவருக்குள்ள இப்படிப்பட்ட தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம் ரொம்ப விசேஷித்த சமாதானம். அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு தேவனை பத்தி நாம புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தன்மைகள் பற்றி புரிஞ்சுக்கணும், அவருடைய சுபாவம், அவருடைய குணலட்சணங்கள், அவருடைய வல்லமை, அந்த வல்லமையினுடைய எல்லை ஞானம் எல்லாம் புரியணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு புரியறமோ அப்ப புரிஞ்சுக்கலாம் அவருக்குள்ள அந்த சமாதானம் எப்படி இருக்குது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அவருடைய சமாதானம் சகோதர சகோதரிகளே ஒரு வகையில அவருடைய அந்த குணலட்சணங்கள் அந்த அது ஒரு ஒரு சரியான விகிதத்தில் அவர் அதை பெற்றிருந்து அதை ஒரு சரியான விகிதத்தில் பயன்படுத்துகிறதின் மூலம் அந்த சமாதானத்தை தக்க வச்சு கொள்ள முடியும். எப்படிப்பட்ட சூழல் அங்க இருந்துட்டோம். இது ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் இது மாத்திரமே தேவனுடைய சமாதானத்துக்கான காரணமும் இல்லை. இன்னொரு காரணம் கூட இருக்கு என்னன்னா, ஏன்னா என்ன என்ன காரணம்னா சகோதர சகோதரிகளே, அது சமாதானத்தை நம்ம பார்க்கும் போது தெரியும். சமாதானம்ங்கிற அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு தன்மை சும்மா தனியா வராது, தனியா வராது. அது வந்துட்டு பல நற்குணங்களோடு இணைந்து வரக்கூடிய ஒரு விசேஷித்த தன்மை. நற்குணங்கள் இருக்கணும், குட்னஸ், பல நன்மைகள் இருக்கணும், அந்த நன்மைகளோடு கூட வர்றது தான் சமாதானம். எப்பயும் சமாதானம் தனியா வராது. அப்படிங்க போது அப்ப கண்டிப்பா தேவனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்குன்னா அவருக்குள்ள என்ன இருந்திருக்கணும், நன்மையான குண லட்சணங்கள். கண்டிப்பா அவரே எல்லா சகல நன்மையான ஈவுகளுக்கும் காரணம் அப்படின்னு எல்லா கிரேட் குவாலிட்டிஸ் அவருக்குள்ள அங்க இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தன்மைகள் கூட இந்த சமாதானத்தை அவர் பெற்றுக் கொண்டிருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் அங்க. சோ அவருடைய குண லட்சணங்கள் மாத்திரம் இல்ல, அவருக்குள் இருக்கிற அந்த பூரண நன்மையான விஷயங்களும் அவருக்குள் அவர் அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அங்க ஏதுவாக அங்க இருக்குது. சோ சமாதானம்னா என்ன, எப்படிப்பட்ட நிலை, நம்ம தேவனுக்குள்ள எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கு, அந்த சமாதானம் அவருக்குள்ள எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, தேவன் எப்பேற்பட்டவர் என்கிறத எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஓரளவுக்கு இந்த டாபிக் இப்ப நம்ம மைண்ட்ல அங்க செட் ஆகும். இப்ப இந்த சமாதானம், தேவனுக்குள்ள இருக்கிற இந்த சமாதானம் எந்த எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கூட எப்படி எல்லாம் இருக்கும், சோ இதுதான் நாம அங்க பார்க்கணும். தேவ சமாதானம் பற்றி பேசும் பொழுது ஒரு வினோதமான எண்ணமே சில சிலருக்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அது தப்பு என்று நாம இங்க நிரூபிக்கிறோம். ஏன்னா சிலர் சொல்லலாம், தேவன் அவரை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், கடவுள் அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, எல்லாத்துக்கும் அவங்க உணர்வுக்குள்ள உணர்வுக்கு உட்பட்டவங்க கிடையாது, உணர்ச்சிக்கு உட்படுகிறவர்கள் கிடையாது. அப்படின்னா அவர்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க என்ன பண்றது இல்ல, பாதிக்கிறது கிடையாது, பாதிக்காதனால அவங்க எப்படித்தான் இருப்பாங்க, சமாதானமா தான் இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது ஒரு விளக்கம் சிலர் கொடுக்கலாம். எப்படி தேவன் இப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா தவறாக புரிஞ்சு கொண்டவங்க தேவனுடைய தன்மைய இப்படி இப்படி சொல்லுவது நாம பாக்குறோம். அவங்க எமோஷனல் நேச்சர் கிடையாது தேவன், அவர் உணர்வு பூரணமானவங்க கிடையாது, உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, அதனால எந்த உணர்ச்சியும் அவங்களை பாதிக்கிறது கிடையாது, எந்த உணர்வுக்களும் உள்ளாகாததுனால சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? சோ தேவன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் நம்ம தேவன் பத்தி? உணர்வுகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல்ல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். உணர்வுகள்லாம் என்ன சொல்ல, எதெல்லாம் உணர்வுகள், அன்பு, இரக்கம், அப்புறம் நன்மையான உணர்வுகள் இருக்குது, நெகட்டிவ் உணர்வுகள் இருக்குது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பிரமிப்பு. அதே சமயத்துல வேற குண லட்சணம், வேற உணர்வுகள் என்ன சொல்லலாம், கோபம், அப்புறம் வெறுப்பு, அப்புறம் கடும் கோபம், நியாயம் தீர்க்கிறது, இதெல்லாம் மாதிரி விஷயங்கள் அங்க நாம சொல்லலாம். சோ இதெல்லாம் உணர்வுகள். சோ இப்போ இந்த விஷயங்கள் சொல்லும் பொழுதே நம்ம கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும். நம்முடைய தேவன் அப்படி ஒரு சிலர் சொல்லுகிறது போல கிடையாது, அவர் முழுக்க முழுக்க எல்லா உணர்வுகள்னாலையும் தொடப்படக்கூடியவர், எல்லா உணர்வுகள்னாலையும் அவர் அங்க தொடப்படக்கூடியவர். ஏன்னா தேவனை வந்துட்டு உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்று சொன்னோம்னா அது தவறான கருத்து தான். ஏன்னா நம்ம பாக்குறோம் சிருஷ்டிகர் எப்படி அப்படின்னா யார் பார்த்தா தெரியும், சிருஷ்டிகள் பார்த்தா தெரியும். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவரு, மனுஷங்களை சிருஷ்டிக்கும் பொழுது, தூதர்களை சிருஷ்டிக்கும் பொழுது கிட்டத்தட்ட யார் சாயல்ல ஒன்று பண்றாங்க, அவருடைய அந்த சாயல்ல பண்றாங்க. அவருடைய சாயல் சொல்லும் பொழுது அவருடைய குண லட்சணங்கள் எல்லாம் என்னவோ அதே குண லட்சணங்களை அந்த சிருஷ்டிகளுக்குள்ளயுமே அவர் அங்க வைக்கிறார். பாருங்க ஏன் அப்படி வச்சுட்டாருன்னா, அவர் ஒரு தந்தையாக இருந்துட்டு தம்முடைய சிருஷ்டிகளை தம்முடைய புத்திரர்களாக பார்த்துட்டு ஒரு ஒரு தெய்வீக உறவு அவங்களுக்குள்ள நிலவும். அப்படி அந்த தெய்வீக உணர்வுல இவர் தந்தை ஸ்தானத்திலிருந்து செயல்படணும், சிருஷ்டிகள் அவருடைய புத்திரர்கள் ஸ்தானத்திலிருந்து செயல்படணும், ஒரு மியூச்சுவல் லவ் இருக்கும், பரஸ்பர அன்பு, இந்த பக்கம் இருந்து இங்க, இந்த பக்கம் இருந்து அங்க போகணும். சோ அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவர் உணரும். அதுக்காகவே அவருடைய சந்தோஷத்துக்காக சகலத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவரு அங்க சிருஷ்டித்து வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் பாருங்க, இந்த சாயல் என்று சொல்ல போல இந்த குணலட்சணங்கள் மாத்திரம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும். அந்த சுயாதீனம் கூட என்ன பண்ணிருக்கிறார், தேவன் வச்சிருக்கிறார் தனக்குள்ள அந்த சுயாதீனம்ங்கிற ஒரு பெரிய குணலட்சணம் இருக்கு. அது கூட அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா அதை தம்முடைய சிருஷ்டிகளுக்குள்ளாக அங்க வச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியம் சுயாதீனம், சுயமாக செயல்படக்கூடிய அந்த திறன் ஒருவருக்கு ரொம்ப முக்கியமே. ஒரு சிருஷ்டி நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்கணும், சுயாதீனம் அங்க இருக்கணும். அந்த சுயாதீனத்தை சரியான வகையில பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு என்ன குணலட்சணம் வரும், நல்ல குணலட்சணங்கள் அங்க வரும். அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா தீமையான குணலட்சணங்கள் வரும். ஆனா அந்த சுயாதீனம்ங்கிறது குணலட்சணம் பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்துல ஒரு முக்கியமான பங்கு. அந்த சுயாதீனம் தேவன் கிட்ட இருக்கு, அதே சுயாதீனம் அவர் யாருக்கும் கொடுத்திருக்கிறாரு, அவர் சிருஷ்டித்திருக்கிறார், சகல சிருஷ்டிகளுக்குமே அங்க கொடுத்திருக்கிறார். நெக்ஸ்ட், இந்த சுயாதீனத்தை அவர்களை பிரயோஜனப்படுத்துவதற்கு நன்மை தீமை வச்சிருக்கிறார் முன்னால. ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதைய எப்படி பயன்படுத்தி என்ன விதமான குணலட்சணங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க, நன்மை தீமை. சோ இப்ப அந்த சிருஷ்டிகள் சுயாதீனம் பயன்படுத்தி முழு சுய உணர்வுல சுயாதீனம் பயன்படுத்தி நன்மையா தீமையா டிசைட் பண்ணும். அப்படி டிசைட் பண்ணும் பொழுது எதை அவங்க எதையை பற்றிக் கொள்ளுகிறாங்களோ அதற்கே உரிய குணலட்சணங்கள் அவங்களுக்குள்ள வரும். அப்படி வரும் பொழுது அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டாங்கன்னா, நன்மையை தேர்ந்தெடுத்து நன்மை பெற்றுக்கொண்டாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களை சிருஷ்டித்தவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும். சோ இப்படித்தான் தேவன் மண் அந்த சிருஷ்டிகளை சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி எல்லாத்துக்கும் அவர் தாப்பிதான். இப்படித்தான் அவர் அங்க சிருஷ்டித்து அங்க வச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகள் பாருங்க, இப்படி தேவன் மண் குலத்தை எல்லாத்தையும் தூதர்களை சிருஷ்டித்து வச்சிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாருங்க எப்படிப்பட்ட தகப்பன் அவர் இருக்க முடியும், உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னன்னா நாம் வாசிக்கிறோம்னா அவர் எல்லாவற்றையும் தனக்கு என்று பண்ணிருக்கிறாங்க, தன்னுடைய மகிழ்ச்சிக்கு அவர் பண்ணிருக்கிறார் மன மகிழ்ச்சிக்கு. சோ இந்த மாதிரி சிருஷ்டிகளுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறாங்க. பாக்குறாரு இந்த சிருஷ்டிகள் சுயாதீனத்தை எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, அதனால என்ன மாதிரி குணலட்சணம் உங்களுக்குள்ள வர்றாங்க வளர்றாங்க பாக்குறாங்க. பாருங்க தேவனுடைய தன்மையை நாம அங்க புரிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் மனுஷனுடைய தன்மை கூட நாம அங்க பார்க்க வேண்டியது. ஒரு பூமிக்குரிய ஒரு தகப்பன் நாம எடுத்துட்டா அவருக்கு பிள்ளை பிறந்துட்டா பாருங்க அந்த பிள்ளையின் மேல ஆரம்பத்துல எவ்வளவு சந்தோஷம் மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதே அந்த பிள்ளை பால்ய நாட்களை விட்டுட்டு வளர்ச்சி அடையிறது கூட நாம அங்க பாக்குறோம், வளர்றாங்க அவங்க. வளரும் பொழுது அந்த தகப்பனுக்கு பிள்ளையின் மேல சந்தோஷம் போயிடுதா? நிச்சயம் போறது இல்ல. அந்த அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணோ வளரும் பொழுது என்ன மாதிரி குணலட்சணத்தை வளர்த்தி கொள்ளுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் யாருடைய சந்தோஷம் இருக்குது, அந்த பெற்றவங்களுடைய சந்தோஷம் அங்க இருக்குது. சோ அப்ப நல்ல குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பெற்றவங்களுக்கு நல்ல குவாலிட்டிஸ் சந்தோஷம் வந்துடுது, இல்லாட்டி கெட்ட குணலட்சணங்கள் குழந்தைகளுக்கு வந்துடுச்சுன்னா பெற்றவர்களுக்கு அது ஒரு மன துக்கத்தை அங்க தருவது அங்க பாக்குறோம். இது ஒரு சாதாரண பூமிக்குரிய மனுஷன் அவங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற அந்த சில விஷயங்கள். சோ பாருங்க தேவன் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது கூட கொஞ்சம் பாருங்க, இதே போலதான் தேவன் கூட அங்க இருக்கிறாங்க. சோ அந்த ஃபாதர்ஹுட், தந்தை ஸ்தானம், ஃபாதர்ஹுட் தந்தை ஸ்தானம், அந்த தந்தை ஸ்தானம் பூமியில இருக்கு. பாருங்க இங்க எல்லோ நம்ம கூட எல்லா அப்பாக்கள் நமக்கு எல்லா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த தந்தை ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கும் போது பிள்ளைகளுக்குள்ள என்ன மாதிரி கிரியைகள் என்ன மாதிரி குணலட்சணங்கள் வருதோ அது அப்படியே நம்ம மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்ல குணலட்சணங்கள் சந்தோஷம், கெட்ட குணலட்சணங்கள் வருத்தம். சோ ஒரு உணர்வு அப்படி ஒரு உணர்ச்சிகள் அங்க இருக்கிறது நாம பாக்குறோம். தேவன் எப்படிப்பட்டவங்க, சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர், தம்முடைய சகல சிருஷ்டிகளையும் அந்த தந்தை ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா தன்னுடைய சிருஷ்டிகள் கூட என்ன மாதிரியான பாதை எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான குணலட்சணங்கள் பெற்றுக் கொள்கிறாங்க, அதுக்கே உரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவருக்குள்ளையும் கூட அங்க இருக்கும். தம்முடைய சிருஷ்டிகள் நீதி தேர்ந்தெடுத்துட்டு நற்குணங்கள் சம்பாதிக்கிறாங்க, அவருக்குள்ள இருக்கும் இப்ப உணர்வு சந்தோஷம் மகிழ்ச்சி. அதே சமயத்துல தன் சிருஷ்டிகள் அநீதி தேர்ந்தெடுத்துட்டு வேற வேற குணலட்சங்களை சம்பாதிச்சு கொள்ளுகிறாங்க. இப்ப அது பார்க்கும்பொழுது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதா வாகிய தேவன் அவருக்குள்ள இருக்கும் சில உணர்வுகள், கஷ்டம், வேதனை எல்லாம் அங்க இருக்கும். சோ நாம என்ன சொல்லலாம், தேவன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று சிலர் வெளியே சொல்லுகிறது போல நாம சொல்ல முடியாது. நம் தேவன் அப்படி இல்லை. நம்ம தேவன் முற்றிலும் உணர்வு பூர்வமான, உணர்வு பூர்வமான. இதை அவருடைய தந்தை ஸ்தானத்தை வச்சு மாத்திரம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய வசனங்கள் அங்க இருக்குது பார்க்கும். அவரு அநீதி பார்த்தா கோபம் ஆகிறார், அப்புறம் அவருக்கு அவரு கடிந்து கொள்றார், எரிச்சல் அடைஞ்சிடுறார், அப்புறம் தீமை செய்வர்களை அழிக்கிற அளவுக்கு அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்துடுது. சில இடங்கள்ல பார்த்தா அவரு சந்தோஷப்படுறார், அவர் களி கூறுறார். சோ இதெல்லாம் என்ன, இந்த வசனங்களை எதை வெளிப்படுத்தினா நம்ம தேவன் எப்படி உணர்வு பூர்வமானவர் என்பதை தான் நாம அங்க பாக்குறோம். தேவன் நம்ம டாபிக், தேவ சமாதானம். அந்த சமாதானம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதுதான் தலைப்பு. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள அவருக்குள்ள குடி கொண்டு இருக்குது, அது எதனால இருக்க முடியுது, இதுதான் நம்மளுடைய தியானம். சோ தேவன் ஏதோ உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரு, அவர் உணர்ச்சி வசப்படுறது கிடையாது, அதனால அவர்னா அவரை எந்த விஷயமும் பாதிக்கிறது இல்ல, அவருக்கு சமாதானம் இருக்கிறது இயல்பு தான் அப்படின்னு யாராவது சொல்லுவார்கள், ஆனால் அது வந்து தவறான கருத்து. ஏன்னா சிலர் அறியாமையில உலகத்துல அந்த மாதிரி புரிந்து கொள்ளுவாங்க கடவுளை பற்றி. அது மாத்திரம் இல்ல, மத்த கடவுளுக்கெல்லாம் அவங்க கொடுக்கற சர்டிபிகேட்டு அந்த மாதிரி சர்டிபிகேட், மத்த கடவுளுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அப்படித்தான் அவங்க சொல்லிக்குவாங்க. அப்படி நம்ம மெய்யான தேவன் பார்க்க முடியாது. அவர் தமது சாயல்ல சிருஷ்டிகளை உண்டு பண்ணிருக்கிறார், அந்த சிருஷ்டிகள் கூட தன்னை போலவே சுயாதீனம் பயன்படுத்தணும், நன்மை தீமை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பலன்களை அனுபவிக்கணும். ஆனா தம்முடைய சிருஷ்டிகள் தமக்கு பிள்ளைகள் போல இருக்கிறாங்க, அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அது இவருக்குள்ள ஒரு உணர்வு கொண்டு வரும் அப்படின்னா, இது இந்த தந்தை ஸ்தானத்துல அந்த உணர்வு இருக்கிறது பாக்குறோம். வசனங்களும் கூட அங்க வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், சோ அவருக்கு வலி தெரியும், அவருக்கு வேதனை தெரியும், அவருக்கு கவலை தெரியும், இதெல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு சந்தோஷம் தெரியும், சமாதானம் தெரியும், அவருக்கு மகிழ்ச்சி தெரியும், நன்மை தெரியும். சோ இதெல்லாம் உணர்வு பூர்வமா இருக்கிறவர் தான் நம்முடைய அந்த தேவன், சகோதர சகோதரிகளே. சோ அப்போ பாருங்க, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், தேவன் உணர்வு பூர்வமானவர் என்று எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப சிம்பிள், அவர் தான் நம்ம எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நமக்கு என்ன இருக்குது, கண்டிப்பா எல்லாவித உணர்வுகளும் இருக்குதுன்னா இது அவருடைய சாயல். அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நமக்கு இத்தனை உணர்வுகளும் இருக்குதுன்னா கண்டிப்பா அவர்களும் அங்க இருக்கணும். இப்படி ரொம்ப சிம்பிளா கூட அங்க நாம நிரூபிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனால் பாருங்க, இதெல்லா இந்த இப்படி உணர்வு பூர்வமா இருந்தாலும் கூட, இருக்கிறவரா இருந்தாலும் கூட, அப்ப அவரை சுற்றி நடக்கிற எவ்வளவோ என்ன சொல்றது முரண்பாடான காரியங்கள் மத்தியில அவர் ரொம்ப சமாதானத்தோடு இருக்கிறார். அதுதான் ரொம்ப விசேஷம். இதுதான் நம்ம தேவனுடைய விசேஷம், அந்த குவாலிட்டி, அவருடைய சமாதானத்தினுடைய விசேஷித்த தன்மை. உணர்வு பூர்வமானவங்க நம்ம தேவன். He has an emotional nature. இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம், அவரு உணர்வு பூர்வமான சுபாவம் கொண்டவங்க நம்ம தேவன். அப்படின்னா அவர் சுற்றி நடக்குது நிறைய முரண்பாடுகள் நடக்குது, அவர் திட்டத்துல நிறைய ஆயிடுச்சு, அப்படி நிறைய ஆயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு, அவரு விரும்பாதது நிறைய ஆயிடுச்சு, அவரு அவரோடு இசைந்திராத காரியங்கள் நிறைய ஆயிடுச்சு அவரை சுற்றி. அதுக்கெல்லாம் மத்தியில உணர்வு பூர்வமான சுபாவம் கொண்ட தேவன் சமாதானமா இருக்கிறார். எப்படி எப்படி இந்த சமாதானம் அவருக்குள்ள சாத்தியம், தனக்கு வெளியில தன்னோடு இசைந்திராத காரியங்கள் நடக்கிறது நிறைவேறது பார்த்துட்டு அதுக்கு மத்தியில தேவன் அவ்வளோ சமாதானம், எப்படி? அதுதான் தேவ சமாதானம், அதுதான் தேவ சமாதானம். சோ அழகா சொல்லும் பொழுது தேவனுடைய சமாதானம் என்பது அவருக்கு வெளியில அவருக்கு அவரை அவருக்கு அவருக்கு இசைவா இல்லாம அவருக்கு வெளியில நடக்கிற எந்த காரியங்களும் கூட அவர் உணர்வு பூர்வமானவராக இருந்தாலும் கூட அவரை அது பாதிக்கிறதுக்கு அவர் விடுறது கிடையாது, தம்முடைய சமாதானத்தை பாதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்மள நினைச்சு பாருங்க, நமக்கு சமாதானம் என்ன ஆயிடுது, நிறைய சமயங்கள்ல பொசுக்குன்னு போயிடுது, அந்த அமைதல், அமைதலான மனநிலை, சலனமற்ற தன்மை, பாதிப்புக்குள்ளாகாத அந்த தன்மை, சமாதானம் இருக்குது. தேவன் அப்பப்ப கொடுக்கறாங்க இருக்குது. பட் ஏன் திடீர்னு போயிடுது? நம்ம சுற்றி என்ன பார்ப்போம்? நாம ஏதோ நமக்கு நம்ம இதயத்தோடு இசையாத சில விஷயங்கள் நடக்கும், அப்படியே ஷேட்டர் ஆயிடும், அப்படியே நொறுங்கிடும். அந்த சமாதானம் உடனே காணப்படும். நமக்கு வெளியே நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம சமாதானத்தை சுலபமா பாதிச்சிருக்கு. தேவன் விஷயத்துல அப்படி இல்லை, தேவன் அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆனா நம்மளை விட ரொம்ப உணர்வு பூணமானவன், பரிபூர்ண உணர்வுகள் உள்ளவன். ஆனா அவர் சுற்றி நமக்கு நடக்கிறத காட்டிலும் பயங்கரமான பாதிப்புகள் போயிருக்குது. ஒரு விஷயம் அவருடைய சமாதானத்தை தொடுவதற்கு அவரு அங்க அனுமதிக்கிறது கிடையாது. சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப ஆச்சரியம். எப்படி இது தேவனால் முடிஞ்சிச்சு? இருக்கு அவர்கிட்ட அந்த குவாலிட்டிஸ், அந்த குணலட்சணங்கள், சர்வ ஞானம், சர்வ வல்லமை, அந்த நீதி, அந்த அன்பு எல்லாம் அவர் வச்சிருக்கிறார் பரிபூர்ணமா. அவருக்கு தெரியும், அவர் அவருடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே சகல விஷயங்களையும் அவர் கூர்ந்து கவனிச்சு நிர்ணயித்திருக்கிறார் என்ன நடக்கும். அவருடைய திட்டத்துல அவர் முன்கூட்டியே அறிந்தவரா இருக்கிறார். ஹி ஹாஸ் ஃபோர் நியூ அப்படின்னா அவருக்கு முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவருடைய தெய்வீக திட்டத்துல என்னென்னலாம் நடக்கும், அவருடைய தெய்வீக திட்டம் முதல்ல நிறைவேறக்கு பல யுகங்கள் இருக்கிறது அவருக்கு நல்லாவே அங்க தெரியும். சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, இந்த அவருடைய அந்த முன்னறியக்கூடிய தன்மையில பல யுகங்களுக்கு பின்னால அவருடைய தெய்வீக திட்டத்துல நீதியை மாத்திரம் நேசிச்சு, நீதிக்கு மாத்திரம் கீழ்படிந்து மகிமையான நிலைமையில இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகளுடைய நிலை கூட அவர் பார்த்திருக்கிறார். ரொம்ப முன்னால இன்னும் சிருஷ்டிகள் அந்த நிலைமைக்கு வரல. ஆனா ரொம்ப முன்னாலே அவருக்கு தெரியும், தம் திட்டத்துல பல யுகங்கள் கடந்து போகும். அப்புறம் அந்த யுகங்களுக்கு எல்லாம் பின்னால ஒரு காலத்துல என்ன இருக்கும், மகிமையான சிருஷ்டியினுடைய நிலையை அவர் பார்த்திருக்கிறார். அந்த சிருஷ்டி எப்படி இருப்பாங்கன்னா, நீதி மாத்திரம் சுயாதீனம் இருக்கும், அநீதி சுத்தமா எடுத்திருப்பாங்க, நீதி மாத்திரம் தேர்ந்தெடுப்பாங்க. இதனால சிருஷ்டிகர் மேல இருக்கிற அன்புனால அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சிருஷ்டி இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இது தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த மகிமையான நிலை நோக்கி பல யுகங்கள் கடந்து போகும், அதுவும் அவர் தெரிஞ்சிருக்கிறார். நெக்ஸ்ட், இதெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறார். பொறுமையா காத்திருக்கணுங்கிறது அவருக்கு அங்க தெரியும். சரி, இடையில என்ன ஆகும்? இடையில என்ன ஆகும் கூட தேவனுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, நாம எப்படி பாக்குறோம், எப்படி தேவன் அவரை சுற்றி நடக்கிற எல்லா அசம்பாவிதங்கள், அவருக்கு இசைந்திராத காரியங்கள் இருந்தாலும் அவைகள் எதுவுமே அவருடைய சமாதானத்தை பாதிக்கிறது கிடையாது. எப்படி பாதிக்கிறது இல்லைன்னா, அவர் இப்படித்தான் பாக்குறாரு. அவர் திட்டம் பெரிய திட்டம், பல காலங்கள் தெரியும். எப்படியும் இறுதியில பூர்ண மகிமையில் இருக்கிற சிருஷ்டிகளுடைய நிலை அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு இடையில நிறைய காலம் கடந்து போகும். இடையில என்ன ஆகும்? இடையில அவருக்கு தெரியும் என்னென்ன ஆகும் தெரியும். அதுக்கு மத்தியில அந்த மகிமையான இறுதி நிலையை பார்த்துட்டு இந்த சூழ்நிலையில அவர் அமைதியா இருக்கிறதுக்கு அங்க முடியுது அவர்னால். அப்படி காலங்கள் உருண்டோடும் பொழுது தேவ திட்டத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது, அந்த காலங்கள் உருண்டு ஓடும் பொழுது நம்ம பாக்குறோம் அந்த சிருஷ்டிகளினுடைய தவறான போக்கு, தேவனுடைய சிருஷ்டிகளினுடைய தவறான பாதை, அது நிறைவேறிடுகிறது. பவர் த ஃபால், அந்த வீழ்ச்சி. சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் எடுக்கும். அவருடைய சிருஷ்டிகள்ல சில சிருஷ்டிகள் தீமை பாதை எடுத்திருக்கிறாங்க, அநீதி விரும்பி இருக்கிறாங்க, அதைய கையில எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு தேவன் விரும்பின பாதை விட்டுட்டு அவங்க வழி விலகி அங்க போயிருக்கிறாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, there was introduced discord into his family. அப்படின அவருடைய அருமையான அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ள ஒரு முரண்பாடு அங்க உருவாயிடுச்சு. ஏன்னா அந்த சிருஷ்டிகள்ல சில சிருஷ்டிகளே தீமையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அநீதி விரும்பி இருக்கிறாங்க, வேறு பாதை எடுத்தாங்க. குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வெட்டு விழுகுது, ஒரு வெட்டு, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வந்துட்டு அங்க உருவுது. அவருடைய குடும்பம் சொல்லும் போது பரலோகம் பூலோகம் ரெண்டுலயுமே இந்த சம்பவம் அங்க நடந்துச்சு. பரலோகத்துல சில தூதர்கள் அப்படின்னா பூமியில இருந்த முனுக்களம் எல்லாமே தேவனுடைய குடும்பம், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் அவர் எப்படி இருக்கிறார், நாமக்காரன் சவர்த்தாத்திதா. அவருடைய அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ள இந்த ஒரு அநீதியை தேர்ந்தெடுத்ததுனால ஒரு ஒரு பிரிவினை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அங்க உருவாயிடுச்சு. சில சிருஷ்டிகள் நீதியின் பக்கமே உறுதியா நின்றுட்டாங்க, சில சிருஷ்டிகள் அநீதியின் பக்கம் அங்க போயிட்டாங்க சகோதர சகோதரிகள். ஆனா அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சம்பவிக்கணும், சம்பவிக்கும். எதுக்காக? அந்த சிருஷ்டியினுடைய மகிமையான இறுதி நிலை வரணும்னா இதெல்லாம் இவர் குடும்பத்துக்குள்ள போகும். முன்னறிஞ்சிருக்கிறான் இதெல்லாம் நடக்கும், தேவன் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறான். ஆனா பார்த்துட்டு இருக்கிறான் சகோதர சகோதரிகள். இது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. நம்ம குடும்பங்களுக்குள்ள கூட இந்த டிஸ்கார்டு வரும் இல்லைங்களா, அப்படி நமக்குள்ள இல்ல நம்ம தேவ பிள்ளைகள் ஒரு சமாதானம் இருக்குன்னா சந்தோஷம். ஆனா மற்றவங்க விஷயத்தில் பார்க்க, மனிதங்களுடைய மற்றவங்க விஷயம் பாருங்க, பிள்ளைகளை பெற்று நல்லா வளர்த்து வயதுல முதிர்ந்தெடுக்கிற சில தகப்பன் தாய்மார்களை பாக்குறோம். ஒரு வேலை ஒரு குடும்பத்துல அப்படி இருக்கிற குடும்பத்துல அந்த மகனோ மகளோ வழி விலகி போறவங்களா இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களா இல்லாம அடங்காதவர்களா போயிடுறாங்க. அப்படி போகும் பொழுது எவ்வளவு அனுபவம் வாங்கியிருந்தவங்களா இருந்தாலும் அந்த தாய் தந்தை எவ்வளவு வருத்தத்தோட அவங்க குழிக்குள்ள இறங்குறது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப அழகா எழுதுறார் பிரதர், அந்த ரொம்ப டச்சிங் வார்த்தைகள் அது. ஆமா, ரொம்ப மன துக்கத்தோட தன் வாழ்க்கையே சூன்யமான ஒரு மனநிலைக்கு அந்த பெற்றோர்கள் வந்துடுறான். இந்த கெட்ட குமாரன் கெட்ட குமாரத்திகள் யாராவது அவங்க குடும்பத்துல இருந்துட்டா அப்படியே மன துக்கத்துல அவங்க கல்லறைக்குள்ள அங்க போறாங்க. இந்த ஒரு வேதனை கஷ்டம் பிதா கூட அனுபவிச்சிருக்கிறாங்க, பிதா கூட அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம தேவன். ஏன்னா அவருடைய தெய்வீக குடும்பத்துக்குள்ள இதே போல சில விஷயங்கள் அங்க நடந்துச்சு. அவருடைய ஒரு பிள்ளைகள்ல குமாரர்கள் ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஒரு மகிமையின் தூதன் என்ன இருக்கிறார், அவர் அநீதி பக்கம் போயிட்டார், பாவத்தின் பக்கம் அங்க போயிட்டார். போனதோட சும்மா விடல, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள்ல சில பேரை என்ன பண்ணிட்டார், தன் பக்கம் இழுத்துட்டார். லூசிபர், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இழுத்துட்டார். தேவன் அமைதியா பாக்குறாங்க தன் குடும்பத்துக்குள்ள ஒரு வினோதமான சூழல் அங்க வந்துருக்குது. ஆனா பார்த்து தெரியும் இதெல்லாம் தெரியும், எதுவும் அவருடைய சமாதானத்தை அங்க பாதிக்கிறது அவர் விடுறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் அப்படியே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வேதனை இருக்கும், எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தந்தைக்கு குடும்பத்துல ஒரு 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 சமாதான மற்ற நிலை வரும்பொழுது ஒரு ஒரு வேதனை தேவன் உணர்ந்திருப்பான். கிளியரா இருக்கும். ஆனா பாக்குறான் இந்த ஒரு பிள்ளை லூசிபர், மற்ற பிள்ளைகள் அந்த தூதர்கள் மாத்திரம் வஞ்சிக்கிறது இல்ல, பாருங்க பின்னால என்ன கூட ஆயிடுக்கிறாங்க பூமியில ஒட்டுமொத்த மனுக்களும் கூட அங்க போயிடுது. தேவன் பாக்குறாரு ஒரு சின்ன அநீதி அவர் குடும்பத்துக்குள்ள அந்த குடும்ப சங்கிலிய துண்டு துண்டா ஆத்துட்டு இருக்கிற அது பார்த்துட்டே இருக்கிறார். எல்லாம் பிரியறாங்க குடும்பத்துல எல்லாம் போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா தேவன் அதே அங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய விசேஷம் சகோதர சகோதரிகள், நாம கவனிக்கணும். தேவன் இது பார்த்தாங்க கர்த்தரே சொல்றா இல்லீங்களா, லூக்கா வசனம் வாசிங்க, முதல் வசனம் நீங்க இப்பதான் வாசிக்கிறீங்க. லூக்கா 10:18 இது கர்த்தரே பார்த்தது சொல்றாரு. தேவன் கூட பார்த்தார் இதே ஒரு தன்னுடைய சிருஷ்டிக்கல்ல ஒரு முதன்மை சிருஷ்டி விழுந்து போனது பாக்குறாரு. அதனால தூதர்கள் அநேக பேர், அதனால பூமியில பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலமே எல்லாருமே அங்க போயிடுச்சு. அவருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு வினோதமான சூழல் அங்க வந்துச்சு. ஆனாலும் இதுக்கு எல்லாம் மத்தியில அவருடைய சமாதானம் எப்பயும் போல அங்க இருக்கு. ஆனா இது எப்படித்தான் நம்ம பாக்குறோம் பாருங்க, நாம என்ன சொல்ல வரோம்னா தேவனுடைய அந்த சமாதானம் அவருக்கு வெளிய அவருக்கு முரண்பாடா அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது எதுவுமே அவருடைய சமாதானத்தை பாதிக்கிறது இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குது அதுதான் நம்ம பாக்குறோம். சோ அவர் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிவினை ஆயிடுக்குது. ஆனா இதெல்லாம் பாக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு தந்தையா அவருக்கு அந்த வேதனை இருந்திருக்கும், அந்த கஷ்டம் இருந்திருக்கும், அந்த உணர்வுகள் உணர்வுகளுக்குள்ள அவரு கூட உட்பட்டு எடுப்பார். ஆனா இதெல்லாம் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வினோதமான சூழல் என்னன்னா ஒரு கஷ்டமான வேலை இப்ப அவர் குடும்பத்துக்குள்ள செய்யணும். என்ன கஷ்டமான வேலை பாருங்க, குடும்பத்துக்குள்ள சிலர் வந்து தவறான பாதையை சூஸ் பண்ணிருக்கிறாங்க, டெலிபரேட் தைரியமா துணிஞ்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ இவருக்கு ஒரு கஷ்டமான வேலை, என்ன வேலை, கஷ்டமான வேலை தான். தவறான பாதையில போகிற பிள்ளைய அவர் என்ன பண்ணணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணும். சும்மா இல்ல, சில ஸ்டர்ன் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் தேவன். அது அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். த ஒர்க் ஆஃப் டிசிப்ளினிங் அப்படின்னா ஒழுங்குக்கு கொண்டு வர்றது, ஒழுங்குக்கு இல்லாத தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்குக்கு கொண்டு வர்றது கஷ்டம். கொஞ்சம் கடிஞ்சுக்கொள்ளணும், கொஞ்சம் தன்னுடைய வேறு குணலட்சணங்கள் அங்க பிரதிபலிக்கணும். தான் நேசிச்சிட்ட பிள்ளைகள் மேல அதாயிடுச்சு. பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து அவங்களை முதல்ல விலக்கணும், விலக்கி வைக்கணும். நெக்ஸ்ட் அவங்களை எப்படி பார்க்கணும், எனிமீஸ், தனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்திலிருந்து அவங்களை தூக்கி வச்சுட்டு அவங்களை விரோதிகளை அங்க பார்த்துட்டு இப்ப அவங்க கிட்ட டீல் பண்ணணும், கஷ்டம். அதுதான் அந்த சீர்படுத்துற வேலை கொஞ்சம் கஷ்டம் தான். அன்பே உருவா இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். தங்கள் நேசிச்சவங்களே சீர்படுத்தணும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். தேவன் அந்த ஒரு பாருங்க, அன்பிளசன்ட் டியூட்டிஸ் ஆஃப் டிசிப்ளின், ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த 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 வேலையை செய்யும் போது. நிறைய கஷ்டம் இருக்கு, ஆனா இது கூட அவர் போயிருக்கிறார். இதுக்கு மத்தியில் அவர் சமாதானம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட கம்மியாவது அந்த சமாதானம் தக்க வச்சிருக்கிறார். பட் நடக்குது அவர் சுற்றி அவர் குடும்பத்துக்குள்ள இதெல்லாம். சோ அப்போ பாருங்க, அவரு அவர் இந்த ஒரு கரெக்டிவ் மெஷர் அப்படின்னா அவங்கள ஒழுங்குக்கு கொண்டு வர்றது, சீர்பொருந்த பண்ணுகிற அந்த முயற்சி தேவன் எடுத்துட்டு இருந்தாலும் அவருடைய பேக் ஆஃப் மைண்ட், அவருடைய சிந்தைக்குள்ள நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா அவரு வஞ்சிக்கப்பட்டு வழி விலகி போய் விழுந்து போன அந்த சிருஷ்டிகளை நற்சீர் பொருந்துவதே அவருடைய பெரிய நோக்கமா இருந்துச்சு. சோ அவருடைய இருதயத்துல ஆழத்துல இந்த சிருஷ்டிகள், வஞ்சிக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் மீண்டும் சீருக்கு கொண்டு வரப்படணும், ஒரு சமாதானம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறது அவருக்கு ஆள் மனசுல இருக்கு. பாருங்க, அது அது நிறைவேறும் பொழுது தான் அந்த மகிமையான நிலைமைக்கு அந்த சிருஷ்டி வரும், அது வருங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இப்போ குடும்பத்துக்குள்ள அங்க ஒரு குழப்பம், அதுக்கு சிலரு தம்முடைய பிள்ளைகளையே சிலரு காரணம். இப்ப அவர் என்ன பண்ணணும் பார்த்துட்டாரு, அது முதல்ல அவருக்கு வேதனை தான். ஆனா இப்ப என்ன பண்ணணும், அவங்கள பிள்ளைகள் ஸ்தானத்துல இருந்து எடுக்கணும், விரோதிகள் ஸ்தானத்துல வைக்கணும், வச்சுட்டு இப்ப அவங்ககிட்ட டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணும் பொழுது என்னதான் பாருங்க, ஆள் மனசுல அந்த அன்பு இருந்துட்டாலும் அவங்கள சீர்படுத்தி கொண்டு வரணும்ட்டு இப்பத்திக்கு தற்காலிகமா அவர் என்ன பண்ணணும்னா, அந்த அன்புக்கு முன்னாடி ஒரு திரையை போடணும், திரையை போட்டு முறைக்கும். இப்ப அந்த திரைக்கு முன்னால எனக்கா காமிக்கணும் அப்படின்னா ஸ்டர்ன் ஆக்ஷன்ஸ், ஃபர்ம் ஃபர்ம் ஃபர்ம், உறுதியான சில நீதியான ஒரு டீலிங்ஸ் இப்ப அவங்க கிட்ட காமிக்கணும். கரெக்டிவ் மெஷர்ஸ், சீர்பொருங்கிற விஷயம். தேவனுடைய குவாலிட்டி நம்ம பாருங்க எப்படி பார்ப்போம். ஆனா அவருக்கு சுற்றி அவர் குடும்பத்துக்குள்ள சில கஷ்டம் போயிட்டு இருக்குது, இருக்குது இல்லாம இல்ல. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியில தான் அவர்கிட்ட அந்த சமாதானம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம், அதுதான் புரிஞ்சுக்க நாம முயற்சிக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ அந்த ஒரு கரெக்டிவ் மெஷர் அவர் அங்க எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது நாம காண்பிக்கிறோம். என்ன நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறோம்னா, அந்த கஷ்டங்கள் அந்த வேதனை அவரை எந்த விதத்திலையும் பாதிச்சு விட, தம்முடைய சமாதானத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லைங்கிறத நாம் நிரூபிக்கிறோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சகோதர சகோதரிகள். ஆனா ஒரு வகையில் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேதனை தான் தேவனுக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட அன்புக்கு விரோதமா அவங்க வந்துட்டு முரண்பாடா போயிருக்கிறாங்க பாருங்க. லூசிபர், விழுந்து போன தூதர்கள், மனுக்களும், எப்பேற்பட்ட அன்பு. நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் சகல நல்லீவுகளும் யாருக்கிட்ட இருந்து தான் வருது, தேவன் கிட்ட இருந்து வருது. அப்ப எவ்வளவு அன்பான தேவன் அவர். ஆனா அவருடைய அன்பு வேறு விதமா காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அவருடைய அன்பு வேறு விதமா காண்பிக்கப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அவருடைய நன்மையான குணலட்சணங்களே தந்திரமான விதத்துல வேறு மாதிரி அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தேவன் பாக்குறான். இப்படிப்பட்ட இவர் அவ்வளவு பூர்ணமான அன்பு காண்பிச்சிருந்தே இது இந்த நடந்திருக்கு இந்த அவருடைய குடும்பத்துக்குள்ள. பாருங்க, இதெல்லாம் அவர் 6000 வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கார். ஆனா இவ்வளவு விரோதமா வினோதமான ஒரு விரோதம் தன் குடும்பத்துக்குள்ள போயிட்டு இருந்த போதிலும் அங்கதான் நம்ம அந்த வசனம் பாக்கிறோம். இப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், நம்ம மேல அன்பு கூர்ந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு திட்டத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சிருஷ்டி, லூசிபர், தூதர்கள்ல ஒரு சதவீதத்தினரை வஞ்சித்தார். விளைவு, மனுக்குல முழுக்க தேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இவ தேவன் அவங்களை எல்லாம் புத்திரர் ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் தூர தள்ளி வைக்கணும், வச்சுட்டு விரோதிகள் ஸ்தானத்துல பாத்துட்டு அவர் அவங்க மேல ஒரு அன்பு இருந்து அவங்களை மீண்டும் திரும்ப நிலைக்கு கொண்டு வரணுங்கிற திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் தற்போதைக்கு அவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய அன்புக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை போட்டுடுறார். போட்டுட்டு அந்த திரைக்கு முன்னால உறுதியான நீதியான முடிவுகள் எடுத்துட்டு அந்த சிருஷ்டிகளை சரி பண்றதுக்கு அங்க வர சகோதர சகோதரர் அப்படி வரும் பொழுது அவங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாங்க. தேவன் அவருடைய அன்பை தவறா புரிஞ்சிட்டு தவறா அதை பிரதிபலிச்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இன்னும் அவர் ரொம்ப அன்பா என்ன பண்ணார்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாங்க, இந்த பூமிக்கு அந்த பலியாக அவர் அனுப்புறது நாம அங்க பாக்குறோம். சகோதர சகோதரிகள் அவர் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனா இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அப்பதான் அந்த வசனம் புரியும், நம்ம பாவிகளாக இருக்கையிலேயே தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து அவங்களுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு அங்க தந்துட்டாங்க என்று சொல்லும் பொழுது அது சாதாரண விஷயம் இல்ல. பாருங்க, அப்படி தன் குமாரனை தரணும், அதுல இன்னும் கஷ்டம் இருக்கு, அதுல இன்னும் கஷ்டம் இருக்கு. தான் சிருஷ்டித்த சிருஷ்டிகள்ல நிறைய சிருஷ்டிகள் தன் குடும்பத்தை விட்டு விலகி போயிருக்கிறாங்க, அதுக்கே அவருக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப கஷ்டம். அந்த அந்த ஒரு தந்தைக்கே உரிய உணர்வுகளுக்கு அவர் உட்பட்டிருப்பார், உட்பட்டார், உண்மையிலேயே உட்பட்டார். அந்த உணர்வுகளுக்குள்ள இருக்கும் பொழுது இப்போ இவங்களை மீட்கணும்னா அவங்க மேல அன்பு காண்பிச்சு தன் குமாரனை பூமிக்கு அனுப்பணும், அவரை எல்லா விதமான பாடுகளுக்கு உட்படுத்தணும், அவரை மரணத்துக்குள்ள அனுப்பணும். இது ரொம்ப கஷ்டம். இன்னும் நான் என்ன காண்பிக்கிறோம் இப்ப சப்ஜெக்ட்ல, தேவனுக்கு விரோதமா அவரை சுற்றியோ அவருடைய குடும்பத்துக்குள்ளேயோ நடக்கிற காரியங்கள் பாக்குறோம். இவ்வளவு பாரமான காரியங்கள் அவர் சுற்றி நடக்குது, யாருக்கு? உணர்வே மிகுந்த அன்பான தேவன். ஆனா அதுல அந்த காரியங்கள் எதுவும் அவருடைய சமாதானத்தை பாதிக்க விடுறதில்லை. அது எப்படிதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ அந்த பிள்ளைய கொடுக்கணும் தன் ஒரே பேரான குமாரன் சொல்லும் பொழுது அது இன்னும் பெரிய கஷ்டம் தந்திருக்கணும் இல்லைங்களா? தன் நேசிச்ச சிருஷ்டிகள் எல்லாம் விலகி போயிருக்கிறாங்க, அந்த சிருஷ்டிகள் எல்லாம் மீட்கணும்னா இப்ப என்ன பண்ணணும்னா, தன் இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நேசமான தன் ஒரே பேரான குமாரனே அவர் என்ன பண்ணணும், இப்போ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லா ஒரு பாரத்தின் மேல ஒரு பாரம், அடிஷனல் பாரம், அதுவும் அவர் செய்யறார். சரி, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நேசகுமார் என் கூட இருக்கிறார், அது இருந்திருக்கும். இப்ப என்னன்னா, அவங்கள நம்ம மீட்கணும்னா இவங்களையும் கொடுக்கணும். சக்தி நான் கொடுக்குறேன், தட் இஸ் காட். அவருக்கு வெளியே நடக்கிற சில வினோதமான காரியங்களை பாருங்க, ஆனா எதுவும் அவரை பாதிக்க அவருடைய சமாதானத்தை அங்க பாதிக்கிறது அங்க கிடையாது. சோ அவர் குமாரன் கொடுத்தது அவருடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற அவர் கொடுத்த விலை மதிப்பினுடைய உச்சக்கட்டம் நாம் அங்க புரிந்து கொள்வதற்கு அங்க உதவும் சகோதர சகோதரிகள். சோ இதெல்லாம் ஒரு பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல காண்பிக்கிற உணர்வுகளை நாம அவர் நினைவு கூர்ந்தோம்னா, பிதாவாகிய தேவன் சர்வ சிருஷ்டிகரா இருக்கிறவர் தம்முடைய சிருஷ்டிகளுக்குள்ள அனுமதிக்கப்பட்டுட்ட காரியங்கள் அதன் நிலைவா அவருக்குள்ள வந்துட்ட காரியங்களை நாம புரிந்து கொள்வதற்கு உதவும் சகோதர சகோதரிகளே. ஆனால் பாருங்க, அந்த சமாதானம் அவரு இவைகள் எல்லாம் பாதிக்கிறதுக்கு விடுறதில்லை. அந்த இவைகள் இந்த காரியங்கள் அவருடைய சமாதானத்தை பாதிக்க அவரு அனுமதிக்கிறது இல்லை. ஆனா கஷ்டம் இருந்தது, ரொம்ப ரொம்ப உணர்ந்திருப்பார், ரொம்ப மனசுல நிறைய உணர்ந்திருப்பார். ஏன்னா கர்த்தர் இயேசு கேக்குறாங்க இல்லையா, அந்த ஜெபம் ஜபிக்கும் போது, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம், தன் குமாரன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பிதா பார்த்துட்டு தான் இருப்பார். அப்புறம் டைரக்டா தன்கிட்டே வர்றார், அப்பா உங்களுக்கு சுத்தமா தயவு செஞ்சு இந்த பாத்திரம் என்ன பண்ணிடுங்க, என்னை விட்டு நீங்க பண்ணுங்க. இது கேட்கும் பொழுது அழகா சகோதரர் கேள்வி கேட்கறாங்க, தேவன் எப்படி இருந்திருப்பாரு? தன் குமாரன் இந்த மாதிரி கேட்கும் பொழுது தேவன் எப்படி இருந்திருப்பாங்க? எந்த உணர்வுக்கும் உட்படாதவரா, இல்ல தன் மகன் தன்னுடைய தன்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் ஒருத்தர் தான். சோ இப்போ அவர் இப்படி கேட்கிறார், இது தேவன் பிதாவ ஸ்தானத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமே இல்லாம பதில் சொல்லிட்டார், கஷ்டமே இல்லாம பலப்படுத்திட்டார, கஷ்டமே இல்லாம அவர் பார்த்திருக்கிறார், இல்லவே இல்லை. இருந்திருக்கு அவருக்கு எல்லா விஷயங்களும், எல்லா கஷ்டம் தன் குமாரன் அப்படி இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே. சோ எல்லாம் கத்திரியேசு கூட இருந்துட்டு அந்த கஷ்டங்கள் பிதா கூட உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, இதெல்லாம் அவரை சுற்றி அவருடைய குடும்பத்துக்குள்ள அங்க நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி எந்த தந்தைக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல உலகத்துல. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மத்தியில ஒரு ட்ரங்குவில் ஆஃப் பீஸ், சலனமற்ற தெளிந்த நீரோடை போன்ற எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு மனநிலை, ஒரு சமாதானம் தேவன் அவருக்குள்ள அங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா கஷ்டம் இருந்துச்சு, அது நாம பார்க்கணும். ஏன்னா உண்மையான அன்பு அங்க தேவனுடைய வார்த்தையில நம்ம வாசிக்கும் பொழுது என்ன பண்ணும், உண்மையான அன்பு என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வாசிங்க ரோமர் 12:15. உண்மையான அன்பு சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படும், அழுகிறவர்களோடு அழு. தேவனுக்கு வேற, தேவன் வேறு மாதிரி செயல்பட அவர் நினைக்கல. பாருங்க, அவர் வந்து மறிக்க முடியாது, நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய தெய்வீக சுபாவம் அதை அனுமதிக்கிறது இல்ல. அழியாமல் இருக்கக்கூடிய தேவன், அவர் வந்து தன் ஜீவன் கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டாலும் அப்படியே அவர் ஜீவன் கொடுத்துட்டா, அவர் அங்கிருந்து மீட்கிற அளவுக்கு அவரை காட்டிலும் உயர்ந்தவங்க இந்த பிரபஞ்சத்துல யாருமே கிடையாது. இப்ப என்னதான் பண்ணி ஆகணும், தன் நேசிச்சுட்டு தன் குமாரனை அவரு வழி செய்தே ஆகும். சோ அது அவர் செய்யறோம், அது செய்யறாரு. சோ இதெல்லாம் அவருடைய இருதயத்துல அந்த உணர்வுகளை அங்க கொண்டு வந்திருக்க, ஒரு பிதாவுக்கே ஒரு தந்தைக்கே உரிய ஒரு உணர்வுகள் அங்க கொண்டு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ இது இது கர்த்தரியேசு நல்லா புரிஞ்சிருந்தான், தேவனுடைய உணர்வுகள் எல்லாம் கர்த்தரியேசு நல்லா புரிஞ்சிருந்தான். சோ இவ்வளவு காலமா தேவன் எப்படி எல்லாம் சாத்தானு வேற மாதிரி காண்பிச்சிட்டாரு சில தூதர்களுக்கு, மனுக்குலத்துக்கு. அதனால தேவனுக்குள்ள கூட எவ்வளோ அந்த உணர்வுகள் இருந்திருக்கும் கர்த்தரேசு புரிஞ்சிட்டாரு. அதனால்தான் பூமியில இருந்த போது இருந்த வரைக்கும் கர்த்தரேசனுடைய ஒன்லி ஒன் டியூட்டி, அவருடைய ஒரே வேலை என்னன்னா, பிதா யார், தகப்பன், நம்முடைய தகப்பன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறதையே அறிவிக்கிறதுக்கு தன் வாழ்க்கை முழுக்க அவரு அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, இந்த மனுக்குலத்துக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கே அவர் இந்த பூமியில அங்க ஜீவித்துட்டார். அவருடைய ஒரு ஸ்பெஷல் டியூட்டி, அவருடைய ஒரே டியூட்டி அதுவா தான் அங்க இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும், இவ்வளவு வருஷ காலம் இந்த மனுக்குலம் அவரை வந்து எப்படி தவறா புரிஞ்சிருக்கிறாங்க, தூதர்கள் கூட எப்படி தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா தான் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய அன்பு அவர் அங்க பிரதிபலிச்சுட்டு அங்க இருந்துட்டார் பாக்கணும். ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா சகோதர சகோதரிகளே, நம்ம முயற்சி வந்து தேவ சமாதானத்தை புரிஞ்சுக்கொள்றது. சோ எப்படி தேவன் இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே ஏற்பட்டுட்ட குழப்பங்கள், பிரிவுகள், இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில தன்னுடைய நாட்டை நேசிச்ச புத்திரர்கள் வழி விலகி போயிருக்கும் பொழுது, அதனால அவருக்கு அங்க உணர்வுகள் பாதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்த போதிலோ தன் நேசிச்சிட்ட குமாரனையும் கூட கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து எப்படி அந்த சமாதானம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது இல்ல, அவருடைய சமாதானம் வந்து எப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட அவரு எழுந்து போறதே இல்ல, அதே தன்மையில அவர் வச்சிருக்கிறார். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 5:4. பாருங்க, துன்மார்க்கத்துல நம்ம தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல, ஆனா துன்மார்க்கம் தான் சுற்றிலும் போயிட்டு இருக்கு. அவருடைய அந்த சிருஷ்டிகளுக்குள்ள, அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட கடந்த 6000 வருஷம் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த சமாதானத்தை அப்படியே பெற்றுக் கொண்டிருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுதான் நம்ம பாக்குறோம். இது நம்ம மைண்ட்ல வைங்க, இந்த சப்ஜெக்ட் கேட்க கேட்க. ஏன்னா அந்த சமாதானம் தான் நமக்கு வாக்கு தத்துவம், அதுதான் நம்மளுடைய பார்வை. இன்னைக்கு ஏன் இது இன்னைக்கு பாக்கணும், ஏன்னா நம்ம கெத்செமனேல இருக்கிறோம். அங்க அந்த கெத்செமனேல இருந்த சீஷர்களுக்கு கர்த்தரே சொன்னாங்க, உங்களுக்கு தேவ சமாதானம் இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. என்னிட்ட இருந்துட்டு சமாதானம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், கவலைப்படாதீங்க. அது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் கூட. நமக்கு நம்ம யாரு, நம்ம சபை அங்கங்கள் தான், சரீர அங்கங்கள் தான், பட் பாதங்கங்கள் அப்படின்னா தலைக்கு, அதற்கப்புறம் வந்துட்டு அப்போஸ்தலர்களுக்கு என்ன சூழ்நிலைகள், என்ன சோதனைகள், என்ன பாடுகள், என்ன போராட்டங்கள், என்ன சோர்வுகள், என்ன வேதனைகள், என்ன துரோகம் எல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் தேவன் அனுமதிக்கிற காலம். சோ நம்ம இந்த வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். சோ தேவனுக்குள்ள அந்த சமாதானம் நமக்கு கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா சமாதானம் என்ன சமாதானம், இதுதான் அவருடைய சமாதானம். சிடுகிறார் என்றைக்கும் எதனாலையும் பாதிக்கப்படாத அந்த சமாதானம். ஆனா அவருக்குள்ள குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் போடுது, நிறைய பாக்குறாரு. இந்த அளவுக்கு நான் நேசிச்சிட்ட குமாரனையும் அவங்களுக்காக தருவது எப்போ, இவர்கள் முற்றிலும் துன்மார்க்கத்தில் இருக்கும் பொழுது. அந்த துன்மார்க்கம் அவருக்கு அது பிரிய பிரியமே இல்லை. ஆனா என்ன பண்றார், கடந்த 6000 வருஷம் பாத்துருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சமாதானத்தை அவரு அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறார். எப்படி அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகள். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த 6000 வருஷம் எப்படி இருந்துட்டாலும் அந்த கடைசி 1000 வருஷத்துல தன்னுடைய அருமை குமாரன் சகலத்தையும் சீருக்கு என்ன பண்ணிடுவாரு, கொண்டு வந்துடுவார். அந்த ஒரே தலைக்குள்ள சகலத்தையும் அவர் கொண்டு வந்துடுவார். தேவனுக்கு நல்லா தெரியுங்க, அதெல்லாம் தெரிஞ்சிட்டு அவர் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா அந்த கடைசி 1000 வருஷத்துல சகலமும் அந்த தலைக்கு கீழே பூர்ணமா கொண்டு வரப்பட்டு தேவன் அறிஞ்சிருந்தாலும், தன்னுடைய குமாரன் அதை நிறைவேற்றிடுவார் என்று அவர் அறிந்திருந்தாலும், தேவனுக்கு இன்னொரு விஷயம் கூட நல்லா தெரியும், இது சாதாரணமா நடக்காது. இது நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அத்தனைக்கும் காரணமா இருந்துட்டா ஒரு சிலர் அவங்கள வந்துட்டு அவர் முற்றிலும் கட்டாஃப், முற்றிலும் தூக்கணும். பாருங்க, விழுந்து போன தூதர்களுக்கு மனுக்குலத்துக்கு அந்த கர்த்தர் இயேசுவின் வெளியேறப்பட்ட பலியின் மூலம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்கு எல்லாம் காரணர் சாத்தானுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்ல, 1000 வருட அரசாட்சியின் முடிவுல கூட அவருக்கு பின்னால் அவரு போலவே இருப்பாங்க சிலர், கிட்டத்தட்ட டிட்டாவா இருப்பான். ஏன்னா நன்மையான இவர்கள் எல்லாம் உணர்ந்துட்டு அவருக்கு பின்னாடி போவாங்க. அவங்களே அவங்க பிளஸ் சாத்தானே அவர் கட் ஆஃப் பண்ணணும். சோ என்ன சொல்றாருன்னா சகோதரர் அருமையா சொல்றாரு, சோ தேவன் ஒரு வேலை அவர் செய்யக்கூடிய அவரு செய்ய விரும்பாத கடைசி சம்பவம் அதுவா தான். அவர் ரொம்ப கஷ்டத்தோடு அவர் செய்யற கடைசி விஷயம் அந்த அட்டர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சேட்டன். அவரு கூட போயிட்ட தூதர்கள், அவரு கூட கடைசியா போற சில மனுஷங்கள் இருக்க சிலர் தான், சிலர் அவரை முற்றிலுமான அழிவுக்கு அனுப்புறது தான் அவர் செய்யக்கூடிய கடைசி கஷ்டத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா வசனம்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எசேக்கியேல் 33:11 நரகம் சப்ஜெக்ட்ல இந்த வசனம் தான் நம்ம வைப்போம் இல்லைங்களா. நம்ம தேவனுடைய சுபாவம் துன்மார்க்கமே அவருக்கு பிரியமில்ல. ஆனா துன்மார்க்கர் இருக்கிறாங்க, ஆனா அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கூட மறிக்கணும், அது தேவனுடைய பிரியமில்ல. அவங்க மனம் திரும்பணும் தான் நினைக்கிறாங்க, பட் மனம் திரும்பல போல்றவங்க என்ன பண்றாரு, கடைசியா இறுதியாக அழிக்கிறார். சோ அந்த வாசகம் நான் வாசிக்கிற உங்களுக்கு பாருங்க. He declares that it is a sad duty. So, Devan enna solranga na idu oru niraivetrukku konja kashtamana oru kadamai tha. But yet nevertheless one which he will have the fortitude to perform in the interest of universal righteousness and peace. Analum inda oru kadamaiya avar niraivetrukku mun varare kaaranam enna na avaru sarva prabanchathinudaiya neethi amaidi kaakapadum adella kaakapadanumna. இவ்வளோ கால தன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருந்துட்ட அந்த எல்லாத்துக்கும் காரணர் சாத்தான். அதுக்கப்புறம் கடைசியா அவரு கூட இருக்கிறவங்கள முற்றிலும் அழிவு. சோ இந்த அழிவுக்கு பின்னால்தான் அந்த மகிமையான சந்ததி அங்க வரும். அந்த சந்ததி வருங்கிறது அவருக்கு தெரியும், வரணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா அது வர்றதுக்கு முன்னால இது அங்க சம்பவிச்சே அங்க ஆகணுங்கிறது அங்க தெரியும் சகோதர சகோதரிகளே. ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கு மத்தியில தான் நம்ம அங்க பாக்குறோம் தேவனுடைய சமாதானம் அவர்கிட்ட அங்க நிலை கொண்டிருக்குது. சோ அவருடைய குடும்பத்துல அவருடைய பிரபஞ்சத்துல இவ்வளவு முரண்பட்ட காரியங்கள் நடந்திருந்தாலும் நடந்துட்டு இருந்தாலும் சகோதர சகோதரிகளே அவைகள் அவருடைய சமாதானத்தை பாதிக்கிறதுக்கு தேவன் அங்க அனுமதிக்கிறது. அது இதே சமாதான வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இதே சமாதானம் கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துச்சு. அவங்க பூமியில இருந்த போது தேவனுக்குள்ள காணப்பட்ட இதே சமாதானம் கர்த்தர் இயேசுக்குள்ள அங்க இருந்தது பாக்குறோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அந்த சமாதானம் அவர் இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு போகும்போது கொடுத்துட்டார். வாக்கு தத்தமா உயில் எழுதி கொடுத்துட்டார், லீகசி உயில் எழுதி கொடுத்துட்டார். கவலைப்படாதீங்க, எனக்குள்ள இருந்த சமாதானம் அது தேவ சமாதானம். யாருக்குள்ள இருக்கிற சமாதானம்? எனக்குள்ள இருக்கிற சமாதானம், தேவனுக்குள் இருக்கிற சமாதானம். அந்த சமாதானம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், கவலைப்படாதீங்க. என்ன ஆச்சரியம், வசனம் வாசிக்கிறோம் ஜான் யோவான் 14:27 அது என்ன, அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு அந்த சமாதானம் கொடுக்கறது இல்ல. ஏன்னா உலகத்துல கூட சமாதானம் கிடைக்கும் ரொம்ப 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 கொஞ்சம், அந்த சமாதானம் எப்படி இருக்கும்னா, நல்ல சூழ்நிலை, நல்ல நண்பர்கள், நல்ல உணர்வு உறவுகள் இதெல்லாம் இருக்கும் போது அந்த சமாதானம் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு கேட்டுச்சுன்னா அந்த சமாதானம் இருக்கிற இடமே இல்லாம போயிடும். அப்படி கொடுக்கற மாதிரி நான் கொடுக்கல. இந்த உலகம் தற்காலிகமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தர கொடுத்து பாருங்க, அந்த சமம் அது மாதிரி நான் தரல, நான் வேற விதத்துல தர. வசனம் வாசி முடிங்க. இந்த உலகம் தரக்கூடாத மேலான சமாதானம் வந்துட்டு அங்க தரோம். கர்த்தர் இயேசுனுடைய ஒரு உயில் மாதிரி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு உயில், ரொம்ப பெரிய சொத்து. அவர் என்னதான் கொடுத்து போயிட்டாரு சபைக்கு, நான் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தேவ சமாதானம் தனக்குள்ள குடிக்கொண்டிருந்த அந்த தேவ சமாதானம் அதே தம்முடைய சரீரமாகிய சபைக்கு வாக்குத்தமாக அருளை செய்துட்டு அங்க போயிடுக்கிறதே நம்ம அங்க பாக்குறோம். இந்த சமாதானம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, இது சலனமற்ற ஒரு சமாதானம், ஒரு அமைதலான மனநிலை. வெளியில உள்ள நடக்கிற எந்த விதமான முரண்பட்ட காரியங்களுமே எந்த விதத்திலையும் இவைகள்னால பாதிப்புக்குள்ளாத உள்ளாகாத ஒரு மனநிலை, ஒரு மனோரம்யம். அந்த சமாதானத்தை அவங்க வந்துட்டு நமக்கு அங்க கொடுத்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா என்ன ஒரே விஷயம்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தேவனுக்குள்ள அந்த சமாதானம் அவருக்குள்ள மையம் கொண்டு இருந்துச்சு. தேவனுக்கு அந்த சமாதானம் அவருக்குள்ள இருந்து வந்துச்சு. அவருடைய பீஸ், செல்ஃப் சென்டர்ட், அவருடைய சுயத்துக்குள்ள மையம் கொண்டு இருந்துச்சு அவர்கிட்ட இருந்த சமாதானம். ஆனா கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துச்சு சமாதானம், தேவன் கிட்ட இருந்த அதே சமாதானம். ஆனா அது கர்த்தர் இயேசு கிட்ட இல்ல, அது மையம் எங்க கொண்டு இருந்துச்சு, தேவன் கிட்ட மையம் கொண்டு இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் பெற்றிருந்த சமாதானம் அவரையே மையமா கொண்டு இயங்குச்சு. கர்த்தர் இயேசு கிட்ட இருந்த சமாதானம் அவரை மையமா கொண்டு இல்ல, யார மையமா கொண்டு இருந்துச்சு? தேவனையே மையமா கொண்டு இருந்துச்சு. அதே போலதான் அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு சமாதானம், இதே விஷயங்கள் தான், இதே சமாதானம் தான் கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு ஆதி கால சபை எங்களுக்கு அங்க கொடுத்துட்டு அங்க போனார். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இந்த சமாதானம் எந்த அளவுக்கு அவங்க கூட அப்போ இருந்துச்சு என்று. ஏன்னா இது அவங்க கிட்டத்தான் நேரடியா கர்த்தர் இயேசு சொன்னாங்க, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன், என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சமாதானம் நான் தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது, அது தேவன் கிட்ட இருக்கிற சமாதானம். அது சொல்லிட்டு போனாலும் கூட உடனே அந்த சீஷர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் தான் இல்லைங்களா? இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே ஜூதாஸ் அவங்களை விட்டு மேல் வீட்டறையில இருந்து கிளம்புறா பயங்கரமான ஒரு ஒரு துர்குணத்தோடு. சாத்தான் அவரை இயக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். அதற்கப்புறம் வந்துட்டு அந்த சூழல்களா கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சூழல் இல்ல, ஒரு திகில், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம், இதெல்லாம் சீஷர் கூட இருதயத்தை கூடிக்கொண்டது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தேவன் கிட்ட இருக்கிற அந்த சமாதானம், அவர் எனக்கு தந்திருக்கிற அந்த சமாதானம், எந்த சூழல்னாலையும் பாதிக்க முடியாத அந்த சமாதானம் நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சொல்லிட்ட ஒரு சில நிமிடங்கள்ல எங்க போயிடுச்சு அந்த சமாதானம்? சீஷர்களுக்குள்ள திகில் குடிக்கொண்டுச்சு, பயம் அங்க குடிக்கொண்டுச்சு. கெத்செமனே மேல் வீட்டார, அதுக்கு தொடர்ந்து கெத்செமனே, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான் அங்க உருவாயிடுச்சு சகோதர சகோதரி. அப்புறம் அந்த ஆறு விசாரணைகள் நடக்கும் பொழுது எல்லா சீஷர்கள் பார்த்தோம்னா அவங்க கிட்ட அந்த வாக்குத்தம் பண்ணிட்டு அந்த சமாதானம் இருந்த மாதிரி எங்க போயிடுச்சு அந்த சமாதானம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, சீஷர்கள் முழுக்க எழுந்தாங்க. பேதுரு கிட்டத்தட்ட சபிச்சுட்டு மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு மனது டிஸ்டர்ப் ஆயிடுது. எங்க தேவ சமாதானம் இருக்கிறவர்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே அங்க இல்ல நம்ம பார்க்கணும். சோ கர்த்தர் இயேசு அந்த கடைசி காட்சிகள் நிறைவேறும் பொழுது அவர் கூட ஒரு சீஷர் இல்லாத மாதிரி போயிட்டாங்க. எல்லாம் ஓடி இருக்கிறாங்க, ஏதோ கடைசியில அப்படி அப்படி பின்னாடி வந்து நின்றுட்டு பார்த்தாலும் கூட, ஆனா அவர் கூட நிக்கிற அளவுக்கு அவங்க இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. சோ அப்ப ஒரு ஆச்சரியம் இருக்கு பாருங்க, என்னன்னா நம்ம என்ன சப்ஜெக்ட்ல பாத்துருக்கோம்னா, தேவன் எப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவரா இருக்கிறார், அவருடைய சமாதானத்துடைய தன்மை என்ன, அது எந்த சூழ்நிலையினாலும் எந்த பாதிப்புகளும் உள்ளாகாத ஒரு சமாதானம் இல்லைங்களா, அது எல்லா முரண்பட்ட சூழலுக்கு மத்தியில தேவன் தக்க வச்சிருக்கிறார். அதே சமாதானம் தன் குமாரனுக்கு கொடுத்திருந்தார், அந்த குமாரன் அதே சமாதானத்தை நமக்கு வாக்குத்தமாக பண்ணிருக்கிறார். ஆனா அந்த சமாதானம் அந்த ஆதிகால சபையின் ஆரம்ப கால அங்கங்கள் கிட்ட அந்த கெத்செமனே டைம்ல எங்க போச்சு தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆச்சரியம் இல்ல, ஏன்னா அதுக்கான விளக்கம் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்லலாம், சோ அவர் அந்த வார்த்தையை கொடுத்தார் வாக்கு தத்தமா? நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆனா உடனே அந்த சமாதானம் அவங்ககிட்ட இருந்தது மாதிரி தெரியல, நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. மறுதளிச்சிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, பயந்துட்டு இருந்தாங்க, நடுங்கிட்டு இருந்தாங்க. எங்க போயிடுச்சு அந்த சமாதானம்? நமக்கு கஷ்டம் தான், இதெல்லாம் நம்ம புத்திக்கெல்லாம் எட்டவே எட்டாது. ஒருவேளை இங்க வேற சுகம் இருந்து கீழே நம்ம இருந்தா கூட அதே தான், நம்ம புத்திக்கெல்லாம் இது எட்டாது. ஆனா தேவனுடைய அந்த பிரம்மாண்டமான திட்டம் பார்க்கும்போது தான் ஆச்சரியம். ஏன்னா நமக்கு இருக்கு, இது ஒரு உயில். கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, இந்த சமாதானம் ஒரு உயில் மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா, மரண சாசனம். ஆனா ஒரு மரண சாசனத்தை பத்தின ஒரு ரூல் இருக்கு இல்லைங்களா, இப்ரேயர்ல என்ன இருக்கு, மரண சாசனம் பற்றின ஒரு ரூல். எஸ் கரெக்ட், அது இப்ரேயர் 9:16. யார் உயிர் எழுதியிருக்கிறார்களோ அந்த உயிர் எழுதுறதுக்கு பின்னால உடனே அந்த எழுதினவங்களுடைய மரணம் உண்டாகணும். ஏன்னா அந்த மரணத்துக்கு பின்பு தான் அந்த உயிலுக்கான அது ஒரு ஒரு அதிகாரம் அங்க கிடைக்கும். சோ இங்க ஏன் இது சீஷர்களுக்கு அந்த சமயத்துல கிடைக்கல? கர்த்தர் இயேசு சொன்னதுல இருந்து அவர் சிலுவையில மறிக்கிற வரைக்கும், ஏன்னா சிலுவையில தான் அவர் அங்க மறிக்கிறாங்க. அதற்கு பின்பு தான் அந்த ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்ட அந்த சமாதானம் அவர்களுக்கு அங்க தொடரும். சோ அது வரைக்கும் அவங்களுக்கு அங்க கிடைக்காதது போல இருந்துச்சு. ஆனா இப்ப சிலுவையில சொன்னார் பாத்தீங்களா, எல்லாம் என்னாச்சு, முடிஞ்சது. அது ஒரு அருமையான சிக்னல். சோ அவங்களுக்கு சொல்லப்பட்டுட்ட கொடுத்துட்டு போயிட்ட அந்த தேவ சமாதானம், அது செயல்படுவதற்கான மொமெண்ட், தருணம், அந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்னால இருந்து ஆரம்பிது. கர்த்தர் இயேசு எப்போ மரித்தாரோ பாருங்க, உடனே சில சம்பவங்கள் நேர்ந்ததாக நமக்கு பைபிள்ல ரெக்கார்டு இருக்குது. சில இயற்கை கொஞ்சம் கோபமாச்சு, தன்னுடைய கோபம் காமிச்சது, தன் துக்கம் காமிச்சது. இந்த ஒரே பேரான குமாரன், தேவனுடைய குமாரனுடைய மரணம் அங்க நடந்த போது நம்ம படிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா, the nature was stunned. இயற்கை ஸ்தம்பிச்சது. இந்த உலகம் மீட்பறக்கை நேர்த்த கொடுமை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வானம் எல்லாம் இருளுச்சு, ஒரு இருள் சூழ்ந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த பகுதியில ஆச்சரியம், பூமி அதிர்ச்சி வந்துச்சு. என்ன பாருங்க, சோ இதெல்லாமே அங்க இருந்த யூதர்களுக்கோ அல்லது மற்ற அந்த சேவகர்களுக்கோ அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, பயந்துட்டாங்க. அந்த 100 கருவி கூட கொஞ்சம் சொல்லிட்டாரு, உண்மையிலேயே அவரு தேவனுடைய குமாரன் தான் சொல்லியிருக்கிறார். ஆனா அவங்க எல்லாம் பயந்துருக்கிறாங்க. அந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு தான் அது அதிர்ச்சி. ஏன்னா ஏதோ ஒரு தெய்வீக கோபத்துக்கான காரியம் நடந்துட்டுதான் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படி. ஆனா சீஷர்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பாயிண்ட். நம்ம படிக்கும் பொழுது ஆக்சுவலா சீஷர்கள் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்களா, ரொம்ப கஷ்டம், ஆனா பண்ணிருக்கிறாங்க சொல்றாரு. சீஷர்களுக்கு அது ஒரு அடையாளம், அந்த இருளானது, அந்த பூமி அதிர்ச்சி வந்தது. தங்களுடைய போதகர், தங்களுடைய ரட்சகர் அங்க சிலுவையில ஜீவன் விடுறார். அவருக்கு ஒரு பயங்கரமான கொடுமை சம்பவிச்சு அவர் அந்த ஜீவன் விடுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திகிலா இருக்கிறாங்க, அப்படியே அந்த சமாதானம் எல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க, சுத்தமா இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே. அப்படி இருந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு ரே ஆஃப் ஹோப், அது ஒரு நம்பிக்கையின் கீற்று அவங்க மேல அங்க வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நடக்குதுன்னா அப்ப இதெல்லாம் யார் கவனிச்சுட்டே இருக்கிறா? தேவன் பிதா வந்து கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயங்களுக்கு எல்லாம் உணர்வற்றவர் போல அவர் பரலோகத்துல வீட்டு இருக்கல, இதெல்லாம் அவரை பாதிக்காதபடிக்கு அவர் சும்மா அப்படி ஒரு ஒரு உணர்வு இல்லாதவர் போல இல்ல, அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப அதற்கான ஆக்ஷன்ஸ் அங்க இறங்கிருக்கிறார். அப்ப தேவன் இதை இன்டிஃபரண்டா பார்க்கல, இதை ரொம்ப வித்தியாசமா பார்க்காம அதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டு இப்ப அதை அதுக்கான காரியங்கள் அவரை ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான அடையாளங்களா இந்த இயற்கை மாற்றங்கள் சீஷர்களுக்கு அங்க இருந்திருக்கணும். சோ அது அப்படித்தான் இருந்துச்சு. என்ன அழகா சொல்றாருன்னா, இன் தீஸ் ஈவென்ட்ஸ், இந்த சம்பவங்கள், தேர் வாஸ் தீம், தேர் வாஸ் டு தம் அ விஸ்பர் ஆஃப் ஹோப், நம்பிக்கை, நம்பிக்கை. அந்த மாதிரி விஸ்பர் ஆஃப் ஹோப்னா அப்படியே மெல்லிச அந்த நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிச்சது அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு 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 வினோதமான சூழலுக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்போ கர்த்தர் இயேசு சாசனம் எழுதினவர் மறிச்ச உடனே அந்த சாசனம் வந்துட்டு சாதனம் வந்துட்டு நிறைவேறக்கு ஆரம்பிச்சதுனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் அந்த அருமையான சம்பவம். சோ இது தொடர்ந்துச்சு. ஒரு மூன்றாம் நாளுக்கு அப்புறம் ஒரு அருமையான செய்தி, அவங்களுடைய ரட்சகர் உயிர்த்தெழுந்துட்டார். அப்ப அந்த சமாதானம் இன்னும் அதிகமாக உணர ஆரம்பிச்சு. அதற்கு பின்பு அவரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு வரை அந்த 40 நாட்கள் 11 முறை அவங்களுக்கு மத்தியில அவர் வந்து வெளிப்பட்டு அவங்களுக்கான எல்லா சமாதானத்தையும் உறுதிப்படுத்தி அங்க செய்யும் பொழுது அந்த சமாதானத்தை இன்னும் அவர்கள் அதிகமாக உணர்ந்தாங்க. அப்புறம் கூட சொன்னா நீங்க ஜெருசலேம்ல தங்கிடுங்க, அந்த பரிசுத்தாவி உங்கள் மேல வரும் வரைக்கும் நீங்க அங்க தங்கிடுங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர்கள் உணர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்க இருந்துச்சு. இன்னும் அந்த பரிசுத்தாவி அருளப்பட்டதுக்கு பின்பு அது பெர்மனண்டா அவங்களுடைய இருதயத்துல அந்த தேவ சமாதானம் சீஷர்களுடைய இருதயத்துல அங்க குடிக்கொண்டு இருந்தது அங்க பாக்குறோம். ஆனாலும் சகோதர சகோதரிகள் பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் சப்ஜெக்ட்ல, கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது நம்ம அடிக்கடி ரீகேப் பண்றது நல்லா இருக்கும். தேவனுடைய சமாதானம் அவர்கள் எப்படி இருந்துக்கு இருக்குது, அந்த சமாதானம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த சமாதானம் அங்க இருக்குது. ஆனா அவர் உணர்வுகளுக்கு எல்லாம் உட்பட்டவர், ஒரு தந்தையின் உணர்வுகள் எல்லாம் அவருக்கு இருக்குது. அதப்பா அதே சமாதானம் கர்த்தர் இயேசுக்கு கொடுத்திருந்தான். அதுதான் கர்த்தர் இயேசு மறிக்கும் தருவாயில அதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு அங்க கொடுத்துட்டு போனார். அது ஆரம்பத்துல உணரப்படாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, என்னன்னு கர்த்தர் இயேசு மறிக்கல. ஆனா மறிச்சதுக்கு அப்புறம் அந்த செகண்டே அது வந்துட்டு அங்க வெளிப்பட ஆரம்பிச்சு. அதற்கான பகிரங்கமான சில வெளிப்பாடுகள் தான் அந்த இயற்கை சம்பவங்கள் அங்க பார்க்கணும். உயர்த்ததுக்கு அப்புறம் 40 நாள் பெந்திகோஸ்தே போக போக அந்த சமாதானம் அந்த ஆதிகால சபையினுடைய இருதயங்கள நிரந்தரமாக அங்க குடிக்கொண்டிருந்துச்சு. ஆனாலும் இது அவங்களுக்கு மாத்திரம் தரப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இல்ல. சுவிசேஷ யுகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இது ஒரு விசேஷ ஆசீர்வாதமாக தரப்பட்டு, ரொம்ப விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல சோதனையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பாதங்களுக்கு கூட ரிச் பிளஸிங், ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு ஆசீர்வாதமா இது இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய ஜெபத்துல அது வெளிப்படுது. வசனம் யோவான் 17:20 வாசிங்க. சோ நமக்காக ரொம்ப விசேஷமான ஜெபம், அந்த விசேஷமான சமாதானம் அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளே, சப்ஜெக்டினுடைய முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், சில விஷயங்கள் விவரங்கள் சொல்லி எடுக்கிறோம். எப்படி தேவ சமாதானம் அவருக்குள்ளோ இம்மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் அங்க இருந்தது, அதைதான் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கு, நமக்கு உரியது என்று நம்ம சொல்லும் பொழுது அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த சமாதானம் சாதாரணமான சமாதானம் கிடையாது. இந்த சமாதானம் கர்த்தர் இயேசுக்கு எப்படி எப்பெல்லாம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய சமாதானம் கர்த்தர் இயேசுக்கு அவரை விட்டு எல்லாரும் போன போதும் இருந்துச்சு. அவருக்குள்ள அவரை ஒரு தேசமே அவரை குற்றவாளியா நிறுத்தின போது அவருக்குள்ள அந்த சமாதானம் இருந்துச்சு. அநீதியான முறையில வஞ்சகத்தின் ஆவியோடு அவருக்கு விரோதமா திட்டம் பண்ணாங்க அங்க இருந்த போர் சேவகர்கள் மத தலைவர்கள், அதுக்கு மத்தியில அந்த சமாதானம் அவர்கிட்ட நிலை கொண்டு இருந்துச்சு. உச்சக்கட்ட சரீர உபத்திரவங்களை அவங்க கொடுத்த போது அந்த சமாதானம் அவருக்குள்ள நிலை கொண்டு இருந்துச்சு. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் அவருக்குள்ள நிலை கொண்டு இருந்துச்சு. அந்த சமாதானத்தினுடைய தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அந்த சமாதானம் எப்படி தேவனுக்குள்ள எல்லா விதமான சூழலுக்கு மத்தியிலும் மாற முடியாத அந்த சமாதானம் இருந்துச்சோ, அதே போல சமாதானம் கர்த்தர் இயேசுக்குள்ள கொடுத்திருந்தார். அதே சமாதானம் தான் சுவிசேஷ யுக சபைக்கு தேவன் தந்திருக்கிறாங்க. அந்த சமாதானம் உணரணும்னாவே அந்த மாதிரியான சூழல் அவசியம். முதல்ல அந்த சூழலுக்குள்ள கவலை வேண்டாம், அதுதான் நமக்கு தைரியம் ஊன்ற வார்த்தை. உங்களுக்கு நான் உலகம் தரக்கூடாத சமாதானம் கொடுக்கிறேன். உலகம் தர சமாதானம் இந்த மாதிரி சமாதானம் கிடையாது. அந்த சமாதானம் எப்ப இருக்கும்னா, சாதகமான சூழல், நல்ல சகோதரர்கள், நல்ல சகோதரிகள், மாம்சத்துல நல்ல உறவுகள், மனரம்யமான சூழ்நிலை, இடம் எல்லாம் இருக்கும் போது அது உலகத்துக்கு சமாதானம். அதுல ஏதாவது ஒண்ணு போச்சு, குடும்பத்துல அமைதி போச்சு, பணம் இல்ல, இல்லாட்டி வேலை செய்யற இடம் சரியில்லை போச்சு, அந்த சமாதானம் போயிடும். பட் தேவனுடைய சமாதானம், அவங்க கிறிஸ்து இயேசுக்கு தந்துட்ட சமாதானம், கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துட்ட சமாதானம், அவரு சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ண சமாதானம் டோட்டலி டிஃபரெண்ட், முற்றிலும் வேறுபட்ட சமாதானம். இது சமாதானமே எப்படிப்பட்ட சமாதானம்னா, எல்லா அட்வர்ஸ் எல்லா பாதகமான திகில் நிறைஞ்ச போராட்டமான சோதனையான சோர்வு நிறைஞ்ச ஏமாற்றமான சூழலுக்கு மத்தியில அப்படியே இருக்கும் சல்லன்னமற்ற ஒரு நிலை, ரொம்ப விசேஷம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியும் பொழுது அந்த சூழல் பார்த்தோம்னா பயம் வர, குழப்பம் வர, நம்ம நல்லா உணரலாம். இது ப்ராமிஸ், வாக்கு தத்தம், இதுதான் நமக்கு சொத்து. இங்க யாருக்கு இது சொத்து? யார் அதே போன்ற சூழ்நிலைகள் கிடக்குறாங்களோ அவங்களுக்கு இது சொத்து. அவங்கள வேற எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏன் இது நாம சொல்றோம்னா, சகோதர சகோதரிகளே, பாத அங்கங்களா நமக்கு இருக்கிற அனுமதியில பாருங்க, தேவன் அனுமதிப்பாங்க. இந்த ராஜ்யங்கள், இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு முன்னால நிக்கும், அவங்களுக்கு முன்னாடி நாமும் நிப்போம். அதுக்கு முன்னால பர்சனலா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய குணங்கள் மெருகுவேற்றப்படுவதற்காக, கேரக்டர்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக நமக்கு கூட சில சோதனைகள் இருக்கும். பட் நமக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுடைய அன்பு தேவன், நம்முடைய அருமை ரட்சகர், இவங்க கிட்ட நாம பார்த்தது உணர்ந்தது, அவர்கள் நமக்கு தந்துடுகிற அந்த தேவ சமாதானம் தான் ஒரே நம்பிக்கை. பிடிக்கணும் சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம் போச்சு சகோதரர்? ரொம்ப அழகா சொல்றான். ஒரு வேளை கர்த்தர் இயேசு உயில் எழுதும் போது இந்த சமாதானம் எழுதாம வேற ஏதாவது எழுதியிருந்தான் என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். ஒருவேளை கர்த்தர் இயேசு பூமியில இருந்த போது வேற ஏதாவது வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு நிறைய சொத்து வச்சு நிறைய மணி எடுத்துட்டு அதைய உயிலா சபைக்கு எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு சொல்றார். உண்மைதான், அது பிரயோஜனமா இருக்கும். இவ்வளோ 2000 வருஷம் சுவிசேஷ வேலை போகணும்னா சும்மா இல்ல, பணம் வேணும், மீட்டிங்ஸ் நடத்திருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லா ஹார்வெஸ்ட்ல என்ன பண்றோமோ அத்தனை விஷயம் சொல்றாரு. மீட்டிங் நடத்தணும், ஹால் வேணும், பணம் பயன்படுத்தி இருக்கணும். கர்த்தர் இயேசு உயில் எழுதி வச்ச பணம் பயன்படுத்தி இருக்கு. டிராவலிங் பிரதரன் இருக்கிறாங்க, அவங்களுக்கான அந்த சேலரிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பயன்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் இயேசு எழுதி வச்ச பணம், இல்லாட்டி மற்ற உபகரணங்களுக்கு அறுவடை வேலைக்கு நமக்கு தேவை பணம், கண்டிப்பா அவர் எழுதி வச்ச அந்த பணம் நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். எவ்வளவு நாளைக்கு இருந்திருக்குமா தீராம பணம்? அந்த பாவ மனுஷன் சும்மா இருந்திருப்பாரா? சர்வசாதாரணமா அழைச்சிருப்பார், சர்வசாதாரணமா இது நிலையற்று போயிடுவோம். ஆனா நம்ம நன்றி சொல்லணும். பிளஸ்ட் பி காட், அந்த வார்த்தை சொல்றது ஒரு தேவனுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது, கொஞ்சம் கூட அழியாது, நிரந்தரமான எந்த சூழ்நிலையில் யார் வந்துட்டாலும், அது மேன் ஆஃப் சின், பாவ மனுஷன், சாத்தான் வந்தாலும் சரி, அவருடைய அமைப்புகள் வந்தாலும் சரி, அவங்களுடைய மனுஷங்க வந்தாலும் சரி, அவங்களால வஞ்சிக்கப்பட்டவங்க வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷன் தான் அவர் எழுதி வச்சுட்டு போனார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்படி? இது நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், சொல்லிடுக்கிறோம் இல்லைங்களா? ஓரளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம பலவீனர், நம்ம தேவனுடைய சமாதானம், தேவன் பற்றி படிக்கும் போதே நம்ம நம்முடைய நம்மளுடைய சின்ன தன்மையை உணர்ந்துடும். புரிஞ்சுக்கிறது நல்லா தெரியற வெளிச்சம் பாக்குறோம், ஓரளவுக்கு தெரியுது அந்த வெளிச்சம், அதுக்கு நன்றி சொல்றோம். ஆனா இன்னும் மெடிடேட் பண்ணணும். சோ இதெல்லாம் சகோதரர் ரொம்ப அழகா கொடுக்கறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பொக்கிஷமான வார்த்தை பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஒரு உயில், பட் பிளஸ்ட் பி காட், ஹிஸ் ரிச் லீகசி ஆஃப் பீஸ் ஸ்டில் அபவுண்ட்ஸ் டு ஹிஸ் பீப்புள். ஆனா தேவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வினோதமா செய்யாம நமக்கு இன்றும் நிலைத்திருக்கிற அந்த சமாதானத்தையே அவர் அருமையான பொக்கிஷமாக அங்க தந்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ இது நாம உணரணும், இதை நாம புரிந்து கொள்ளணும், என்ன மாதிரியான சமாதானம் நமக்கு வந்துட்டு தேவன் அங்க தந்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். ஆனா உலகம் உணராது இந்த சமாதானம் நம்மகிட்ட இருக்கிறது, உலகம் உணராது. ஏன் அப்படின்னா பாருங்க, அப்பேற்பட்ட சமாதானம் இருக்கிறவங்க தான் நாமோன்னு நம்ம சொன்னோம்னா உலகம் பார்ப்பாங்க நம்மள, பார்த்தா நம்ம வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. தேவ சித்தம் செய்யறதுக்காக என்ன பண்ணிடுப்போம்? எல்லாத்தையும் துச்சமா நினைச்சு, நஷ்டமா நினைச்சிட்டு போதும் என்ற மனசுல வாழ்ந்துட்டு இருக்கும். உலகம் பாக்குன்னா அதே ஏதோ பெரிய சமாதானம் இருக்கிறவங்களா பேசிக்கிறாங்க சொல்றாங்க, வாழ்க்கைய பார்த்தா தெரியல அவங்களுக்கு பாரு எவ்வளவு ட்ரையல்ஸ், எப்ப பாரு பிரச்சனை 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்தா எவ்வளவு பரிதாபமா இருக்குது, ஒன்னும் தெரியலையே அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இந்த சமாதானம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் பிரச்சனைக்கு மத்தியில இருப்பாங்க, பிரச்சனைக்கு மத்தியில போராட்டத்துக்கு மத்தியில சோர்வுக்கு மத்தியில சோதனைக்கு மத்தியில தான் இருப்பாங்க தேவ பிள்ளைகள். இது உலகம் விட நம்முடைய ரொம்ப வித்தியாசமா பார்க்கும் அவங்களுக்கு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் திங், ரொம்ப விசித்திரமான காரியம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சமாதானம்னா சூழல் இருக்கணும், சூழல் பார்த்தா நல்லா இருக்கணும். ஆனா ஆமா நல்லா இருக்கிறாரு, நல்லா பணம் இருக்கு, நல்ல ரிலேஷன் இருக்குது, நிம்மதியா இருக்கிறாருப்பா, கரெக்ட். அவர் கொடுத்து வச்ச மனுஷன் நம்ம பாப்பாங்க, நம்ம சொல்லுவாச்சு எங்க கிட்ட எல்லா புத்திக்கு மேலான தேவ அப்படியே பார்த்தா தெரியலையே அப்படித்தான் சொல்லுவேன். எப்ப பாரு பிரச்சனை, அது இல்ல இது இல்ல, என்ன லைஃப் வாழ்றீங்க நீங்க? ஆமா இதுதான் நமக்குள்ள இருக்கிற சமாதானம். ஆனா அது நம்ம அங்க புரிஞ்சுக்கணும், இது தேவன் அப்படித்தான் நமக்கு வந்துட்டு அங்க நியமிச்சிருக்கிறார். சோ உலகம் உங்களை பகைக்கும், ஆனா நீங்க என்ன இடத்துல சமாதானமா இருக்க கவலையே படவேன். உலகம் உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரவம் இருக்கும், என்ன இடத்துல குமாரன் பிள்ளை வச்சுடுக்கிறேன் நான் தெரியோ, தேவ சமாதானம் கவலைப்படாது. சோ இதுதான் அங்க தேவன் நமக்கு சொல்றது. அனாச்சரியம் எப்படி இந்த சமாதானம் கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துச்சு, எப்படி இந்த சமாதானம் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு, எப்படி இந்த சமாதானம் நீங்க நான் பெற்றுக்கொள்ளலாம், நீங்க நான் எப்படி இந்த சமாதானத்தை தக்க வச்சுக்கொள்ளலாம். What is the secret of the peace of God in you and that in me? அதாவது தேவ சமாதானம் கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்ததுனுடைய ரகசியம் என்ன? அப்போஸ்தலர்களுக்குள்ள கர்த்தர் இயேசு தந்துட்ட தேவ சமாதானம் இருந்ததுனுடைய ரகசியம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் தேவ சமாதானம் இருக்கும் இருக்கணும்னா ரகசியம் என்ன? சீக்ரெட் என்ன சீக்ரெட்? எந்த ரகசியத்தின் அடிப்படையில் இந்த சமாதானமே அவங்க ருசிச்சாங்க, நம்ம ருசிக்க முடியும், நம்ம ருசிக்க வேணும்னா என்ன சமாதானம் வேணும் நமக்கு? சகோதர சகோதரி, ஃபெய்த் இஸ் தி ஆன்சர். விசுவாசம் ரொம்ப சின்ன பாயிண்ட் மாறி இருக்கு இல்லைங்களா, சின்ன பாயிண்ட் தான் ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விசுவாசம் தான் கர்த்தர் இயேசு அவ்வளோ பாடுகள் மத்தியில அவ்வளோ துன்மார்க்கர் துன்மார்க்கத்துக்கு மத்தியில தேவன் தந்த அந்த சமாதானம் அவருடைய சமாதானத்தை உணர்ந்தார், தக்க வச்சு கொண்டாங்க. இதனால தேவன் மேல அவர் வச்சிருந்தார் விசுவாசம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அளவில்லாத அன்பு, அதின் மேல வச்சிருந்த விசுவாசம் தான் இந்த சமாதானத்துக்கான ஒரே காரணம், ஒரே காரணம். ரொம்ப ஆச்சரியம் அது. கர்த்தர் இயேசுக்கு அங்க இருந்துச்சுன்னா அவர் கிளியரா கொடுத்திருந்தார் தேவன் கர்த்தர் இயேசுக்கு. சோ தேவன் நம்ம அழைச்சிருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அழைச்சாரோ அதை கிளியரா நிறைவேற்றுவார். நமக்கு வசனங்கள் அங்க சொல்லுது, நம்ம பார்க்கலாம், புட் பண்ணலாம் உங்களுக்கு நான் வசனங்கள். சகோதர சகோதரிகளே, சோ வசனம் ஏசாயா 46:9 வாசி, 9-11 வாசி. என் ஆலோசனை நிலை நிற்கும், நான் என்ன தீர்மானம் பண்ணிட்டனோ அதை நான் அருமையா நிறைவேற்றுவேன். தேவன் கிளியரா சொல்றான், சரி நான் ஆலோசனை எல்லா விஷயங்களும் அனுப்பிச்சிருக்கிறேன், நான் என்ன நிர்ணயிச்சிருக்கிறேனோ என்ன தீர்மானம் பண்ணிடுறேனோ நடந்து நிறைவேறும். கர்த்தர் இயேசுக்கு இந்த வசனம் தெரியும். சோ அவர் பூமியில் இருந்த போது எல்லா பாடுகளுக்கு மத்தியில் இருக்கும் போது வச்சாங்க விசுவாசம், தேவனால சகலத்தையும் தீர்மானிச்சபடியே செய்வதற்கேற்ற வல்லமை ஞானம் அன்பு அவங்க கிட்ட இருக்கு. அது மேல நம்பிக்கை வச்சிடுங்க, அது மேல விசுவாசம் வச்சிடுங்க. நின்னார் கர்த்தர் இயேசு. யார் வந்தாலும் பரவாயில்ல, ஜூதாசு சீஷர்கள் பிரிஞ்சு போனாலும் தேசம் துப்புனாலும் அவர தேவ தூஷணம் சொன்னதா சொன்னாலும் வஞ்சகமான முறையில விசாரணை செஞ்சாலும் கொடுமையான வகையில் உபத்திரவப்படுத்தினாலும் பரவாயில்ல, என் தேவன் அவங்க சொல்லிடுகிற வாக்கு தத்துவம் அவங்களுடைய வல்லமை அன்பு மேல இருக்கிற விசுவாசம் நம்ம தான் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆஃப்டர் கெத்செமனே கர்த்தர் இயேசு மாதிரி சமாதானத்தோடு இருந்தவங்க யார் யாருமே பார்க்க முடியாது. அந்த சமாதானம் யாருமே பார்க்க முடியாது, உலகத்துல யார்கிட்டையும் பார்க்க முடியாது. ஆரம்பத்துல சொன்னோம் ஏதோ உலகத்துல சில தலைவர்கள், அதெல்லாம் சின்ன விஷயம். கர்த்தர் இயேசுக்கு வந்த சூழல் ஆனா அந்த சமாதானமே அவர் அங்க காத்துக்கொண்டாங்க சகோதர சகோதரிகள். சோ தேவனுடைய அந்த வாக்குறுதியில கர்த்தர் இயேசு நம்பிக்கை விசுவாசம் வச்சாங்க, அதுதான் சீக்கிரம், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க அந்த அதே போலத்தா இருந்துச்சு அப்போஸ்தலர்களுடைய அந்த விசுவாசமும் கூட. சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா, தேவனுடைய வார்த்தை அது மேல விசுவாசம் அது போதும். அப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சொன்னபடி நீங்க செய்வீங்க, அதுதான் அவங்களுடைய ஹார்ட் சென்டிமெண்ட். அவங்களுடைய இருதயத்தினுடைய நிலைமை என்னன்னா, எல்லா போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க என்ன சொன்னீங்களோ அது நீங்க செய்வீங்க, அது உங்களால செய்ய முடியும். கர்த்தர் இயேசு பத்தி நம்ம ஏசாயா 53:11 வாசிக்கிறோம், என் தாசன் என்ன பண்ணுவார்,
அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாக நீதி பெற தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமன்கள் ஆக்குவார்.
பாருங்க, தேவன் பற்றி கர்த்தர் இயேசு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு எத்தனையோ விஷயங்கள், அதன் எல்லாவற்றின் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் தேவனுடைய சமாதானம் எல்லா சூழல்களுக்கு மத்தியில கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பா இருந்துச்சு சகோதர சகோதரிகள். சோ எவ்வளவோ யுகங்கள் பரலோகத்தில் இருந்த காலங்கள், அதுல தேவன் பற்றி அவர் அறிந்து கொண்டது எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் இயேசு அங்க முழு விசுவாசம் அங்க இருந்துச்சு. அப்போஸ்தலர்களும் கூட அதே விஷயம்தான், அதே போலதான் நமக்கு. பாருங்க இந்த சமாதானமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது பாருங்க அதற்கு முக்கியமான தேவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அது வேற ஒண்ணும் இல்ல, விசுவாசம். விசுவாசம் வசன வாசி 1 யோவான் 5:4, பாத்தீங்களா அந்த விசுவாசமே நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்புறம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது. இதனுடைய கான்செப்ட் எல்லாம் எடுத்து நம்ம எடுத்தோம்னா அந்த கொள்கை என்ன வருதுன்னா, தேவ சமாதானம் இருதயத்துல குடிக்கொண்டு இருக்கணும்னா நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அந்த ஒரே விஷயமே விசுவாசம். தேவன் மேல அவருடைய அன்பு ஞானம் வல்லமை மேல வைக்க வேண்டிய அந்த விசுவாசம் சகோதர சகோதரிகளே. சோ இது கர்த்தர் இயேசு அவருடைய விசுவாசம் தேவன் இடத்துல நங்கூரம் இடப்பட்டுச்சு. அப்போஸ்தலர்களுடைய சமாதானம் அவங்களுடைய விசுவாசம் தேவன் இடத்துல அங்க நங்கூரம் இட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நங்கூரம் போடுறது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, நங்கூரம் போடுறது கப்பல் நடுக்கடல்ல எப்பவும் போடுது. ஒருவேளை பெரிய புயல் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த நங்கூரம் இறக்கி விட்டுடுவாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி எல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட அது முழுக்க கழட்டி விட்டுட்டாங்கன்னா கப்பலுடைய வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும் அந்த வெயிட். ஆனா உண்மையான சங்கிலி அப்படி இருக்காது, தண்ணியில ஊத்தி விடும் போட்டுதான். சோ அந்த நங்கூரம் போட்டுட்டா போட்டது போட்ட இடம் அவ்வளவுதான். சோ மேல எவ்வளவு புயல் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் கப்பல் இப்படி 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 ஆடுமோ ஒலியோ, பட் அதனுடைய சென்டர் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த நங்கூரத்து மயமா வச்சிருக்கும் மேல என்ன அந்த. சோ அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம விசுவாசம் தேவனுடைய அளவில்லாத அன்பு வல்லமை மேல நம்பிக்கையாக நங்கூரம் இடப்பட்டிருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை என்ன சூழல் வந்தாலும் கூட அதற்கு மத்தியில இருப்போம். அதுதான் அந்த விஷயம், கர்த்தரே அப்படித்தான் அந்த விசுவாசம் காமிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர்களே அதே விசுவாசம் தான் அங்க காமிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம், கடைசியா சொல்றது ஒரு எச்சரிக்கை விடுறார். எவ்வளோ துர்பாக்கியமான நிலை ஒரு கிறிஸ்தவனுக்கு, என்ன நிலை, கிறிஸ்தவ ஜீவியத்துல உண்மையான அந்த இடுக்கமான வாசல்ல நடந்து போகிற ஒருத்தர் தன்னுடைய விரோதிகள் தனக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் நிற்கும் பொழுது, இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கைங்கிற அந்த விசேஷ குணத்தை மாத்திரம் அவங்க ஒரு செகண்ட் விட்டாங்கன்னா அவங்களுடைய ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்து, சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் எதிராளி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் சக்குன்னு அதே கையில் எடுப்பாங்க சாத்தானும் விரோதிகளும் விழுந்து போன தூதர்களும். சோ அந்த மாதிரி சூழல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற எந்த ஆபத்தும் தேவையில்லை, அவர் அந்த விசுவாசத்தை மாத்திரம் கொஞ்சம் விடட்டும் அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். ஆனா அது உடனே ஒரு டார்க்னஸ் அவங்க மேல வந்துடும், புரியாது என்ன பேசுறது என்ன செய்யறது எப்படி எதிர்கொள்றது தெரியாது. ஒரு வேலை கிருபையில அவங்க மறுபடியும் ரீகெயின் பண்ணிட்டு அந்த விசுவாசத்தை பிடிக்க வரும் பொழுது ரொம்ப போராட்டம் இருக்கும், ரொம்ப போராட்டம் இருக்கும். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் எழுப்புமா சாத்தான் இருதயத்துல, முடிவாவனால முடியாது முடியாது முடியாது, தேவன் அங்கீகரிக்க மாட்டார், தேவன் கொடுக்க மாட்டாரோ, உங்க விஷயம் அவ்வளவுதா முடிஞ்சிச்சு. ரொம்ப அந்த விசுவாசம் விட்டுட்டு பிடிக்கிற அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஸ்ட்ரகிளிங் மூமெண்ட் அது. சில பாயிண்ட்ல சொல்லுவாங்க, ஒரு முறை நம்ம பேக் ஆயிட்டு பழைய நிலைமைக்கு போகணும்னா யூ ஹாவ் டு டேக் ஹீரோயிக் எஃபர்ட்ஸ். என்னன்னா ஒரு அசாத்திய திறன் நீங்க வெளிப்படுத்தணும், சாதாரணமா இல்ல அந்த கேப். அதனால்தான் வந்து நீங்க ஒரு போதும் வந்து உங்களுக்குள்ள இருக்க ஆவி அவிச்சு போட்டுடாது, ஒரு போதும் செகண்ட் கை வச்சுட்டா வச்ச கை எடுக்க நினைச்சிடாதீங்க. நினைச்சு ஒரு வேலை ஒரு ஸ்டெப் பேக் ஆயிட்டு, ஒரு ஸ்டெப் தானா இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும்னா கஷ்டம். பழைய எப்படி நீங்க அந்த நிலைமைக்கு வந்தீங்களோ, அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தீங்களோ, அது மாதிரி மறுபடியும் அதே நிலைமைக்கு வர்றதுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு பிரயாசம் அங்க செய்யும். ஏன்னா சாத்தான் விட மாட்டான், அட்டாக் ரொம்ப ஃபயர்ஸ் ரொம்ப. சோ அந்த விசுவாசம் மாத்திரமே தாங்கம்மா, ஒரு கிறிஸ்தவன் அவருடைய வாழ்க்கையில ஆட்டம் கண்டுடுவார். ஆனா சாத்தான் அந்த சமயங்கள்ல எதை வச்சுதான் பயப்படுத்துவாரு, எதை வச்சுதான் பயப்படுத்துவார்னா, ரொம்ப அருமையான ஆலோசனை சகோதரர் சொல்றாங்க, நம்மளுடைய ஃப்ளஷ்லி இன்ஃபார்மிட்டிஸ், மாம்சீக பலவீனம், மாம்சீக குறைகளை கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். நீ இப்படி நீ இது பண்ணிட்ட, நீ இது பண்ணிட்ட, எப்படி போக முடியும் தேவன்கிட்ட? தேவன் எப்படி மன்னிப்பாங்க? பழையபடிக்கு வர முடியுமா? எதிர்கொள்ள முடியுமா? முடியாது. பார் உங்ககிட்ட என்ன இருக்கு, பார் நீ எதா மாதிரி பண்ணிக்கிற, எதை காமிப்பார் அப்படின்னா நம்முடைய ஃப்ளஷ்லி இன்ஃபார்மிட்டிஸ். ஆனா கான்பிடண்டா இருங்க, தைரியமா இருங்க சொல்றாங்க. ஏன், எதனால தைரியம்? அந்த பலவீனங்களுக்கு தான் தேவன் தம் குமாரனை கல்வாரியில கொடுத்துட்டாங்க. அந்த ரத்தம் முழுக்க சித்தி கருகுது, முழுக்க சுத்தி கருகுது, அதெல்லாம் தேவன் நம்ம மேல அப்படியே அப்ளை பண்ணிருக்கலாம். சாத்தானுடைய வஞ்சனை, நம்மளுடைய பலவீனம், நம்ம குறைவு, நாம மண்ணு தேவனுக்கு தெரியும். அந்த பலவீனங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவதற்கு கர்த்தர் இயேசு அவருடைய குமாரன் அவர் பலியா கொடுத்திருக்கிறாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் அதெல்லாம் தள்ளி போடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதற்கு அப்புறம் செய்யற பாவங்களுக்கு கூட அறிக்கை செய்யும் பட்சத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாகியம் இருக்கும் போது, பட் சாத்தான் தந்திரமா வைப்பாரு, நம்ம பலவீனங்களை தான் முன்கொண்டு வைப்பாரு. பயப்பட வேண்டாம், விசுவாசத்தை விட வேண்டாம். தருணங்கள் வரும் சகோதர சகோதரிகளே, தருணங்கள் வரும். நம்ம விசுவாசம் அசைக்கப்படுற தருணம் அசைஞ்சிட்டுனா அடுத்த செகண்ட் இந்த சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்காது. அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் கிட்டையும் பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாரமா இருக்குது, நிக்க முடியல, கஷ்டமா இருக்குது, எம்டினஸ் எல்லாம் எப்ப சொல்றேன் தெரியுங்களா, எப்ப சொல்றேன் தெரியுங்களா, கர்த்தர் இயேசுவின் பலியினுடைய தாற்பரியம், அந்த மீட், அந்த 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 பஸ்கா ஆட்டினுடைய அந்த மாம்சத்தை புசிக்க தவறிடுங்க போது அதை அப்படியே எடுக்கணும். கர்த்தர் இயேசுவினுடைய அந்த சரீரமே உலகத்தின் பாவங்களுக்கு, விசேஷமா நம்ம பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது என்னைக்கு நம்ம மைண்ட்ல இருந்து பிக்சர் போதும், எப்போ லேக் ஆஃப் ஸ்டடி, படிக்காம, பரிசுத்தமா காத்துக்கொள்ளாம, தீமைக்கு இடம் கொடுத்து இது மறந்துருக்குதோ, சேட்டனுக்கான தருணம் அழகா நம்ம மாம்சத்தை முன் கொண்டு வைப்பா. நம்ம பலவீனங்கள் ஒரு முறை கர்த்தர் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் கொடுத்த அந்த பலி எல்லாம் முற்றிலுமே எடுத்து போட அந்த பலவீனங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா காமிச்சுட்டு அந்த டெம்டேஷன் கொடுப்பாங்க, தருணம் வரும். ஆனா அந்த தருணத்துல தான் நம்ம நிக்கணும், அந்த ஃபெய்த், நம்மளுடைய அந்த விசுவாசமே அது தேவன் மேல இருக்கட்டும், அவர் கொடுத்துட்டார் கர்த்தர் இயேசு அவங்க மேல இருக்கட்டும். சோ பாஸ் ஓவர் டைம் இன்னைக்கு பாருங்க அந்த 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 பலி அது சிந்திக்க போறோம், அதனுடைய விசேஷ தன்மைகள் கிரகிக்க போறோம், அவரை அவராகவே பார்த்து அவருக்குள்ள இருந்த விசேஷங்கள், அவருடைய பாடுகள், அதுக்கு மத்தியில அவர் காமிச்ச உண்மை, அது மத்தியில அவர் காமிச்சுட்டு அவர் உணர்ந்துட்ட சமாதானம் எல்லாம் பார்த்து அதை அப்படியே புசிக்க போறோம். சோ இது மைண்ட்ல நாம் வைக்கணும், கண்டிப்பா அதுல கை வைக்கும் பொழுது நாம வெளிப்படுத்துறோம் அதே அனுபவங்கள். நான் பங்கு பெறக்கு வந்திருக்கிறேன், அதுதான் நான் அஞ்சு வருஷத்துக்கு மாடி பண்ணிட கான்சக்ரேஷன், அது இன்னைக்கு நான் ரினியூவல் பண்றதா இன்னைக்கு நாம போறோம். அப்படி போகும்போது சகோதர சகோதரிகளே, அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள அங்க இருக்கட்டும். அந்த சாத்தான் அதை எடுத்து போடுறதுக்கு அங்க தொந்தரவு பண்ணுவார். இனி வரும் நாட்கள்லயும் இது இருக்கும். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்தினாலையும், எந்த ஒரு அசம்பாவிதம், எந்த ஒரு துன்மார்க்கமே, எந்த ஒரு இழப்புமே பாதிக்காத ஒரு சமாதானம் தான் தேவனுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு மத்தியில தான் அந்த சமாதானம் தேவனுக்குள்ள இருந்துச்சு. அதே தான் அவர் கர்த்தர் இயேசு கொடுத்தாங்க. கர்த்தர் இயேசு அதே மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள தான் தக்க வச்சிருந்தார். அதுக்கு மத்தியில தான் அந்த சமாதானம் அவர் உணர்ந்தார், ஸ்ட்ராங்கா வச்சிருந்தார். அதனாலயே செஞ்சு முடிச்சாங்க. அதே சமாதானம் தான் அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே சமாதானம், அதே சூழல் மத்தியில் தான் அப்போஸ்தலர்கள், தூதர்கள், சுவிசேஷக சபை அனுபவிச்சாங்க. அதே சூழல் தான் இன்னைக்கு நீங்களும் நானும், அதே சோதனைகள் போராட்டங்கள் தான் நமக்கும், அதே விசுவாசம் வைக்கலாம், அதே சமாதானம் நம்ம உணரலாம். பெரிய விஷயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ சமாதானம். எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் இது கொஞ்சம் தனியா மெடிடேட் பண்ணலாம். இப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்ம ரட்சகர் மறிக்கும் போது கேரண்டி சைன் நான் கொடுக்குறேன், எங்க அப்பா கிட்ட இருந்தது, அவர் எனக்கு தந்தது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறிச்ச உடனே எஃபெக்ட்ல வரும், கவலைப்படாதீங்க. எப்ப வரைக்கும்? கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வரும். இந்த ஒரு கேரண்டி தான் நமக்கு இருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனா அதுக்கு மத்தியில சாத்தான் ரொம்ப தந்திரமா நம்முடைய பலவீனங்கள், நம்ம குறைவுகள் முகத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு கொண்டு வந்துட்டு துப்புவார். முஞ்சியில் துப்புறது இல்லைங்களா? நிறைய முறை எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க கேட்டெடுப்பீங்க. கர்த்தர் இயேசுக்கு கூட நினைச்சு பாத்தீங்களா, முகத்துல துப்புறது. அந்த கமெண்ட் சொல்றாங்க, செய்வார் சாத்தான். இது ஒரு முகம் நம்ம சரீரத்திலேயே நம்ம பொக்கிஷமா பாக்குறது. எந்த அளவுக்கு அளவு இந்த அழகு, அந்த முகம் தான் தென் காண்பிக்கும். அந்த முகத்துல இன்னொருத்தருடைய எச்சி அவருக்கே பிடிக்காது. அவர்கிட்ட எது எச்சி? நமக்கே நம்ம கிட்ட பிடிச்சது நம்ம முகம். அவருக்கே அவர்கிட்ட பிடிக்காது அவருடைய எச்சி. அது வச்சு துப்புவார் மூஞ்சியில. நம்முடைய நல்ல குவாலிட்டிஸ், நம்முடைய நல்ல தன்மைகள் தேவன் பார்வையில, தேவன் பார்வையில நம்ம கிட்ட இருக்கிற விசேஷ பொக்கிஷங்கள், நன்மையான குணச்சம், தாழ்மை, அந்த எளிமை, நம் பாவிகள் என்ற உணர்வு, கர்த்தர் இயேசு மேல இருக்கிற விசுவாசம், அது எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, எங்கள் குறைவுகள், பலவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியில எங்களை எங்களுக்கான அழைப்புல உறுதி பண்ணுவோம். இந்த விசுவாசம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அது பண்ணுவார் சாத்தான். சில சமயங்கள் நம்மளுடைய அந்த பலவீனங்கள் அது இது கொண்டு வந்துட்டு ரொம்ப மோசமான கிரியை காண்பார். சோ பிரதர், அந்த அந்த பாயிண்ட்க்கு கமெண்ட் சொல்லி போச்சுடாரு. பீப்புள் வித் லோ மைண்ட் வில் டூ திஸ். கர்த்தர் இயேசுக்கு செஞ்சிட்டாங்க பாத்தீங்களா, சுத்தி இருந்துட்டு துப்புனாங்க அவர் முகத்துல. அது சொன்னாரு, யார்தான் அது மாதிரி செய்ய முடியும்? ஒருத்தர் கிட்ட இருக்கிற விசேஷமான விஷயத்த, தன்கிட்ட இருக்கிற அருவறுப்பான விஷயத்த வச்சு போட்டு அவமானப்படுத்திட்டு அதுல ஒரு சந்தோஷம். பீப்புள் வித் லோ மைண்ட், தன்னுடைய சிந்தையில தீ மட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் அது செய்வார், சாத்தான் செய்வார் நம்ம. சோ அப்பதான் நம்ம அந்த விசுவாசம் கொஞ்சம் அசைக்கப்படும், அப்பதான் அந்த சமாதானம் இழந்து போவோம். சாத்தானுடைய வஞ்சனைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. சுற்றி நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் மறந்துட வேண்டாம். நம்ம விசுவாசம் நம்முடைய பிதா, அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு மேல நங்கூரமிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க எல்லா சூழல்லையும் அவர் திட்டம் நிறைவேறி வர காலகட்டங்கள்ல இன்ன வரைக்கும் வச்சிருக்கிற அவருடைய அந்த சமாதானம் நமக்கு இன்னைக்கு கூட அங்க இருக்கு. சில வசனங்கள் மாத்திரம் வாசிச்சு நாம முடிப்போம். நம்ம பாவிகள் தான். வசன வாசிங்க சங்கீதம் 103:13-14. ஆமா. சோ தேவன் பாருங்க, தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரோ அப்படியே நமக்கு அங்க இறங்குறாங்க. கவலை வேண்டாம். சோ வி ஆர் இன் தி கிறிஸ்டியன் வார்ஃபேர். அப்படின்னா நம்ம கிறிஸ்தவனுக்கே உரிய போர்க்களத்துல இருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கே உரிய போர்க்களம். தி ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், உண்மை கிறிஸ்தவர்கள் அந்த போர்க்களத்துல இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகள் புடிச்சுக்கலாம். இந்த கடைசி இந்த வார்த்தைகளோடு போவோம் அந்த பந்திக்கு நாம். சகோதர சகோதரி, ஒரு பிள்ளை நேசிக்கிற ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை நேசிக்கிறது போல தான் நமக்கு அப்படி சொன்னா தான் புரியுது. நம்ம லாங்குவேஜ் இது. ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு அப்பா தான் பாக்குறோம். நமக்கு முன்னாடி ஒரு அப்பாவுடைய அன்பு தான் நமக்கு தெரியுது. அட்லீஸ்ட் அதை பாருங்க. அப்படித்தான் தேவன் உங்களை பார்க்கிறான், நம்மை பார்க்கிறான். இது நம்ம லாங்குவேஜ். தேவன் சொல்லியிருக்கிறார் அவரை புரிய வைக்கிறது. உங்க அப்பா உங்களை எப்படி நேசிச்சாங்களோ அது போலதான் நான் உங்களை நேசிக்கிறேன். கவலைப்படாது. He knows our frame. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஃப்ரேம் எப்படி. மண்ணு மண் மண்ணுல என்ன இருக்கும் அவருக்கு நல்லா தெரியும். உங்களை என்ன காட்டிலும் சயின்டிஸ்ட காட்டிலும் அதை உண்டாக்குனவருக்கு தெரியும். இந்த மாம்சம் என்னெல்லாம் பண்ணும், அதுல நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கு, அதனால எவ்வளவு நம்ம சோர்வா எடுக்கிறோம், எவ்வளவு பலவீனங்களுக்குள்ள போயிடுக்கோம், சில சமயங்கள்ல குற்ற உணர்வுல இருப்போம், அது தேவனிடத்துல நம்ம சேர விடாமல் தடுத்துன்னு இருக்கும், தேவனுடைய சித்தம் செய்யறதுல தடங்களா இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கா வரும் நிறைய சமயங்கள்ல தெரியும். தேவன் பற்றி நினைச்சுக்கோங்க, அவருக்கு தெரியும் நாம மண், அவருக்கு தெரியும் நாம மண். சாத்தான் கொண்டு வந்தார்னா டோன்ட் கன்சிடர் ஹிம், சாத்தானை கண்டுக்காதீங்க. நீ ஏன் கண்டுக்கணும், அவர் பாஸ் பண்ணுவாருங்க. நம்ம போகும்போது குறுக்க தான் வருவாரு, போகும்போது எத்து எத்து மாதிரி வருவாரு, பக்கத்துல தான் வந்து உட்காருவாரு, உட்காந்து போய் சங்கின முள்ளுக்குள்ள தான் போய் உட்காருவாரு. ஏன் கண்டுக்கிறீங்க, அது அவருடைய வேலை, அவருடைய டியூட்டி, அவர் செஞ்சே தான் அவங்க வேற வழியே இல்லை. ஆனா தேவன் நாம அங்க வைக்கலாம். இன்னொரு வசனம் ஏசாயா 49:15-16. போதும் சகோதர சகோதரிகளே, சோ மெடிடேட் மெடிடேட் மறுபடியும் தியானிப்போம். இந்த வசனம் ரொம்ப பரிச்சயமான வசனம், பட் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் இது. சோ பெத்த தாய் மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்கறது இல்ல, நான் ப்ரூவ் பண்றேன், என்னுடைய உள்ளம் கையில உங்களை நான் வரைஞ்சிருக்கிறேன். சோ இந்த இந்த வார்த்தைகள் பிதாவினுடைய வார்த்தைகளை நம் இருதயத்துல ஒலிக்கட்டும். ஏன்னா நமக்குள்ள பொக்கிஷமா இருக்கும்படி தேவன் கர்த்தர் இயேசு கிட்ட கொடுத்ததோ அவரு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் போவதற்கு பல சூழல்கள் பல சந்தர்ப்பங்கள் சாத்தான் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நாம் இப்படிப்பட்டவங்க நாம் அப்படிப்பட்டவங்க நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஜீவியத்திலேயே கேள்விக்குறி ஆக்கிட்டு இருப்பார் சாத்தான். ஆனா அமைந்த நம்முடைய தேவனுடைய வார்த்தை அங்க பாக்கலாம். இதெல்லாம் நினைவு கூறணும் சகோதர சகோதரிகளே. சோ இன்னொரு வசனம் யோபு 16:27. யோபு 16:27 சரி விட்டுருங்க. சோ இப்போ வசனம் வாசிங்க நீதிமொழிகள் 11:20. சோ உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் உள்ளவர்கள். சோ நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் நினைவு கூறலா, சோ நாம் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கும் பட்சத்துல அங்க தேவன் நம்ம மேல பிரியம் உள்ளவராகவே இருக்கிறார், அதெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். சோ கண்டிப்பா நம்ம கிட்ட தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்குது. இந்த நாள் வரைக்கும் இந்த அழைப்புல நம்முடைய பலவீனங்கள் குறைபாடுகள் எல்லாவற்றுக்கும் மேல அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க பிரயாசம் செஞ்சிருக்கிறோம். இது தேவனுக்கு நல்லா தெரியும். நம்ம பலவீனங்களுக்கு அவரிடத்துல இரக்கம் இருக்கு, அவங்களுடைய குமாரனுடைய ரத்தம் அதுக்காக இருக்குது, அதுல எல்லாம் நமக்கு மன்னிப்பு கண் தந்திருக்குது. இன்னும் கூட நம்ம அறிக்கை செஞ்சா இருக்கிற அக்கிரமங்கள் கூட மன்னிப்பதற்கு தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறாங்க. சோ இந்த வாக்கு தத்துவங்களோடு நாம இன்னைக்கு நாம அங்க கடந்து செல்லலாம். சோ நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும்னா, அங்க யோபு சொல்லிட்டார் இல்லைங்களா ஒரு இடத்துல 13:15 வசனம், பாருங்க அந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு தேவன் கிட்ட அங்க இருக்கும். ஏன்னா சாத்தான் அப்படித்தான் வந்து வஞ்சனை செய்வார். தேவனே உங்களை வெறுக்கிற மாதிரி தான் காமிப்பார், அவருடைய கிருபை நமக்கு இல்லாதது போல காமிப்பாங்க, நம்ம அவருக்கு ரொம்ப தூரமா போயிடுக்கிறது போல உணர்வு இருக்கும், நம்ம எல்லாம் எங்க தேவன் கிட்ட சேர முடியுமான்னு சந்தேகம் வரும். ஆனா இப்ப இந்த மாதிரி சொல்லுவோம், அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, சாத்தான் அப்படி சொன்னா நாம எவர்த்து சொன்னோம், இல்ல எங்க தேவன் அப்படி கொன்று போட்டாலும் பரவாயில்ல நாங்க அவரை தான் நம்புவோம். அந்த ஃபெய்த் அங்க இருக்கட்டும். இறுதியான வசனம் சங்கீதம் 37:4. ஆம் சகோதர சகோதரிகளே, சோ எல்லா புத்திக்கும் மேலான தேவன் இடத்துல இருக்கிற அந்த சமாதானம், அவருக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மத்தியில அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானம், கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துட்டு அதே சமாதானம் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதுக்கு தேவன் அங்க சித்தம் வச்சிருக்கிறோம். சோ அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க, உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை, நம்ம இருதயத்தினுடைய வேண்டுதல் வேற என்னதான், எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவா சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்து வழி நடத்துவது தான் நம்முடைய வேண்டுதல். அந்த சமாதானம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சமாதானத்தை உணரலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய கிறிஸ்தவத்துக்கான கிறிஸ்தவத்தினுடைய அந்த போர்க்களத்துல நாம் அந்த சமாதானம் கொண்டிருக்கோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள். ஆமென்.